நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. பார்த்தது, கேட்டது, நுகர்ந்தது அனைத்தையுமே இம் என்று உடலாக, அதாவது அந்த உடலாக உருவாக்கும் அணுவின் கருவாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் என்று இப்படி உருவாக்கிக் கொண்டே உள்ளது என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதில் இந்த அணுக்கள் நாம் சுவாசித்தது அது எப்படி உடலுக்குள் உருவாகிறது என்பதை ஒரு இதில் விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். உதாரணமாக நாம் ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வேண்டிய மிக நெருங்கிய நண்பர்கள் நோய்வாய்ப்பட்டு அதனால் வேதனைப்படுகிறார்கள் என்பதை நாம் பதிவாக்குகின்றோம். அவருடைய நிலைகளை நாம் சேமத்தை விசாரித்து என்ன ஏது என்று மீண்டும் மீண்டும் அதே உணர்வுகளை எண்ணி எடுக்கப்பட போகும்போது, இப்ப டிவி ரேடியோ இவைகள் எல்லாம் ஒரு சாதனம் நம் வீட்டில் இருந்தாலும் கூட எந்த ஸ்டேஷனில் இருந்து அது ஒளிபரப்பு, அந்த ஒளி ஒளி என்ற அலைகளை அவர்கள் பரப்புகின்றார்களோ, நாம் இங்கு வீட்டிலிருந்து திருப்பி வைக்கப்பட போகும்போது அது எங்கிருந்து ஒளிபரப்பாகின்றதோ அதை மட்டும்தான் பிரித்து அதை எடுத்து கொடுக்கின்றது நாம் பார்க்கின்றோம் அல்லது கேட்டு அறிகின்றோம். இதுபோன்றுதான் நாம் நமக்கு வேண்டிய நண்பர் அவர் நோயாக அதில் அவதிப்படுகிறார் என்று அந்த உணர்வை பதிவாக்கிவிட்டோம் என்றால் அது சுவாசித்த நிலையில் நமது இரத்தங்களிலேதான் இந்திர லோகம் என்று சொல்வது அதிலே கருத்தன்மை அடைகின்றது. ஒரு கோழி கருவுற்று அதன் பின் அது முட்டையிடுவது போன்றுதான் இந்த உணர்வுகள் மீண்டும் மீண்டும் என்றால் நாம் அவர் உடல் நலம் சரியில்லாது இருக்கின்றார், துன்பப்படுகின்றார், அவர் குடும்பத்தில் கஷ்டப்படுகிறார் என்று மீண்டும் மீண்டும் இந்த நினைவுகள் வரும்பொழுதுதான் அது கருத்தன்மை அடைகின்றது. இது கருத்தன்மை அடைந்தாலும் அது எப்படி அணுவாக அந்த முட்டையாகி வெடித்து அது வெளிவருகிறது என்பதை நாம் கடல்களிலே பார்த்திருக்கலாம், அல்லது மழை பெய்யும் கோளங்கள் நிலங்களிலும் கூட பார்த்திருக்கலாம். நத்தைகளை நாம் பார்க்கின்றோம், அது தன் ஓடோடு சேர்ந்துதான் நகர்ந்து செல்லும். இதுபோன்றுதான் நாம் அவரை உற்று பார்த்து நுகர்ந்த இந்த வேதனைப்படும் உணர்வுகள் உயிரால் கவரப்பட்டு அது பிரணவமாகி அந்த சத்து இரத்தத்தில் இணைந்தாலும் கூட இந்த இரத்தத்தின் வழியே அது சுழன்று வரும்பொழுது ஏதோ ஒரு உறுப்பிலே அந்த பாகத்திலே அது ஒட்டிக்கொள்கின்றது. ஒட்டிய பின் இந்த நத்தைக்கு அந்த ஓடு எப்படி பாதுகாப்புகின்றதோ அந்த இடத்துல அது ஒரு கூடு போன்று அமைந்து ஒரு எலி வலை அமைத்தது போன்று அதற்குள் அந்த கருத்தன்மையாகி ஓடு போன்று ஒரு முட்டையாகின்றது. அது 48 நாள் ஆகிவிட்டால் எப்படி கோழி கருவிற்று முட்டையிட்டு அடைகாத்து அது குஞ்சாக அது ஓட்டை விட்டு வெளிவருகின்றது. இது போன்றது 48 நாள் ஆகின பின் நாம் எந்த நண்பர் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டார் என்று எடுத்து விளைய வைத்து வலிமைமிக்க நிலைகளாக என்ன எடுத்தோமோ அது முழுமையடைந்து அந்த அணு அந்த இடத்திலே எப்படி குஞ்சு அது வெளிவந்த பின் அது சப்தமிடம் போகும்போது தாய் அந்த கோழி உணவை அது எடுத்து அதற்குண்டான நிலைகளை ஊட்டி அது உணவை உட்கொள்ளும் பழக்கத்திற்கு அந்த உயிர் அந்த கோழியினுடைய நிலையில் செயல்படுத்தினா இது போன்றுதான் நமது உயிர் 48 நாள் ஆன பின்பு அப்படி எந்த உறுப்பிலே எந்த பாகத்திலே அந்த அணு அந்த கூட்டை விட்டு முழுமையடைந்து வெளிவருகின்றதோ தன் இனமான சத்தை அது கவர்ந்து அந்த இடத்தில் அது பெருக்கத் தொடங்கும். அந்த மாதிரி ஒரு நுரையீரலோ இருதயமோ மற்ற எந்த உறுப்போ எங்கே போய் அந்த அணு முதல்ல அது கருவுற்று முட்டையாக வெடித்து வெளிவந்ததோ அந்த இடத்திலே 48 நாள் கழித்து பார்த்தோம் என்றால் அந்த வேதனை என்ற உணர்வு அதிகமாக இருந்தால் அந்த விஷத்தின்மை கொண்டு அங்கே அந்த உறுப்பில் வலி தோன்றுவதை நாம் காணலாம். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் குருநாதரை உணர்த்துகின்றார்கள். நமக்குள் எப்படி அணுக்கள் உருவாகின்றது, எப்படி வலியோ வேதனையோ உடல்லே இந்த உடல்லேதான் அந்த உணர்வுகள் முதல்ல தெரிகின்றது, உடல்லேதான் நாம் தெரிய முடியும். ஏன்னா உடல்லே அந்த தோன்றக்கூடிய உணர்வு வைத்துதான் நமக்கு அந்த எண்ணங்கள் வந்து இந்த இடத்தில் வலிக்கின்றது, இந்த இடத்தில் நன்றாக இருந்தது, இப்ப வலிக்கிறதே என்றெல்லாம் இந்த எண்ணங்கள் அதற்கு பின் தான் வருகின்றது. இப்ப உதாரணமாக இது போன்ற அணுக்கள் நம் இருதய பாகம் அதாவது இரத்தத்தை, அதுதான் வடிகட்டி சுழன்று உடல் முழுவதும் செலுத்தக்கூடிய உறுப்பு. அதில் மூன்று பாதைகள் இருக்கின்றது. இந்த மூன்று பாதைகளிலே அது சீராக உடல் முழுவதும் சென்று நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கப்பட போகும்போது அந்த இருதயமும் மற்ற செயலாக்கங்களும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் இப்ப சொன்ன மாதிரி இந்த ஒரு வேதனைப்படக்கூடிய அணு, அந்த ரத்தம் போகக்கூடிய அந்த வாயில்களில் இது முழுமையடைந்து அங்கே தன் இனத்தை பெருக்கத் தொடங்கினால் அந்த பாதை சிறுக சிறுக, ஏனென்றால் அந்த அணுவினுடைய மலம்தான் அங்கே தசைகளாகின்றது. தன் இனத்தை அது பெருக்கப்பட போகும்போது அந்த பாதை சிறுக சிறுக அடைப்படுகின்றது. இப்படி ரெண்டு பாதை, மூன்றில் ஒரு பாதை அடைத்தால் ரெண்டு வழியாக ரத்தங்கள் செல்கின்றது. ரெண்டு பாதையும் அடைக்கப்படும் போகும்போது ஒரு பாதை வழியாக செல்லும். ஆனால் அந்த ஒரு பாதையில செல்லப்பட போகும்போது மீண்டும் இதனுடைய ஆக்கிரமிப்பு, இனம் இனத்தை வளர்க்கும் என்று சொல்வது போன்று அந்த இனத்தில் உருவான அந்த அணு தன்னுடைய வளர்ச்சியை இங்கே பெருக்கத் தொடங்கினால் திணறலாகும், நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடியவில்லை, இக்கட்டாக இருக்கின்றது, தலை சுத்துகிறது என்றெல்லாம் இதனுடைய வளர்ச்சியில் தான் கடைசியில் இப்படி இறுதி அடைப்பாயி மனிதனே அவுட் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த உறுப்புகளில் இப்படி ஆகின்றது என்றால் இதையெல்லாம் நம்மை அறியாது நாம் நுகர்ந்தது நம் உடலுக்குள் அணுக்களாக விளைந்து அதனுடைய வளர்ச்சி எப்படி ஒரு நெல்லை விதைக்கின்றோமோ அது பருவகாலங்களில் அது கருவுற்று நெல் செடியாக விளைந்து அதற்குண்டான வெள்ளாமைகளுக்கு உண்டான எல்லா நீர் பாய்ச்சுவதோ உரம் போடுவதோ மற்ற எல்லா வகைகளையும் சீராக அதை செயல்படுத்தவும் இது ஒரு நெல்லிலிருந்து பல நெல்லுகள் உருவாவது போன்றுதான் இப்படி ஒரு வேதனைப்படும் உணர்வை நமக்குள் விஷமான அணுக்கள் 48 நாள் கழித்து ஒரு அணுவாக அங்கே உருவானாலும் அதனுடைய தன் இனத்தை வித்துகளாக வினைகளாக பெருக்க பெருக்க அந்த இடத்தையே அது பால்படுத்தி தனக்கு வேண்டிய வலையாக அது குடிகொண்டு அது வெளிப்படுத்த போகும்போது அந்த இறுதி உறுப்பை அது பால்படுத்தி விடுகிறது. இப்படித்தான் நமக்குள் அந்த கடுமையான நிலைகள் நிறைய அந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. ஆக ஒரு உதாரணத்தை வைத்துதான் நம்ம உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் இப்படி எந்தெந்த குணங்கள் எடுக்கின்றமோ அதற்கு தகுந்த மாதிரி இங்கே இயக்கங்களும் செயல்களும் நோய்களும் வலியும் வேதனை எப்படி வருகிறது என்று குரு இங்கே உணர்த்துகின்றார். ஆனாலும் இப்ப நாம் இது போன்ற ஒரு நோயாளியை நாம் சந்தித்து அவருடைய சேமத்தை விசாரித்தாலும் நான் இதுபோன்று வராதபடி தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் குருநாதர் காட்டிய வழியில் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்த நலங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் மூலம் படர வேண்டும் என்று உடலுக்குள் இது சுழற்றி நம் ரத்தங்களிலே இதுபோன்று ஒரு கருத்தன்மையாகி அணுத்தன்மையாக உருவாகக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக ஆகாதபடி இது உடனடியாக நாம் ரத்தத்திலே சென்று அது கரு உரம் அந்த சந்தர்ப்பத்திலே இதை தடுத்து நிறுத்தி நமக்குள் இதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த உணர்வாக நாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நோயாளியை பார்த்தோம் என்றாலும் இதுபோன்று சந்தர்ப்பங்கள் நாம் கவனமாக இருந்து நமக்குள் உருவாக்காதபடி தடைப்படுத்த வேண்டும். பின் நமக்கு இதை தடைப்படுத்திய பின்பு அவருக்குள்ளும் இதே உணர்வுகளை பாய்ச்சி அவருக்குள்ளும் இந்த உறுதிப்படுத்தும் உணர்வுகளை சொல்ல வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் நீங்கள் பெறுவீர்கள், மகரிஷி நட்சத்திரத்தால் உங்கள் உடல் நலம் பெறும், இதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி பெறுவீர்கள், நோய் நீக்கும் சக்தி பெறுவீர்கள், உடல் நலம் பெறுவீர்கள் என்று இந்த வாக்கினை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம், என்ன செய்யறது, ஏது செய்யறது, அவர்கள் எப்படி இருக்க இவர் என்று விசாரிக்கின்றோம். பின் அந்த மருத்துவ சாலையில் அங்கே டாக்டரோ அங்கே செய்யக்கூடிய அவருக்கு வைத்திய முறைகளையும் கேட்டு அறிகின்றோம். பின் நம் என்ன செய்கின்றோம், அங்கே பார்த்தால் எப்படி, இங்கே பார்த்தால் எப்படி, இங்கே இவ்வளவு நாள் இருக்கின்றீர்கள், இந்த வைத்தியம் எப்படி, அந்த வைத்தியம் எப்படி என்று அதிலேயும் பல உணர்வுகளை நாம் தூண்டி பேசப்பட போகும்போது நோயாளிக்கும் நாம் நல்ல உணர்வுகளை செலுத்த முடியாது போகின்றது, அவரும் அதனால் கலக்கம் அடைகின்றார். அதே போன்று ஒவ்வொருத்தரும் இந்த நோயாளியை பார்த்து இது போன்று பல உணர்வுகளை சொல்லி பதிவாக்கப்பட போகும்போது இங்கே நோய் நீக்கக்கூடிய நிலைகளுக்கு மாறாக இன்னும் கொஞ்சம் தீமையான விளைவுகளை என நாம் இறக்கப்பட்டு அனுதாபப்பட்டு அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பயன் கொண்டுதான் இவ்வளவு பேசுகின்றோம். ஆனால் நல்லதை நாம் செயல்படுத்துகின்றமா, நல்லது நமக்குள் வலுவாக்குகின்றமா, அந்த வலுவான உணர்வு அவருக்கு பாய்ச்சுகின்றமா என்றால் அதுதான் இல்லை. அதுதான் குருநாதர் இங்கே சொல்லி அவர் எந்த டாக்டரை பார்த்திருந்தாலும் சரி, எந்த வைத்தியத்தை அவர் பார்த்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த மகரிஷி நட்சத்திரத்தை நீங்கள் பெறுவீர்கள், உங்களுக்கு செய்யக்கூடிய வைத்தியம் இந்த மருத்துவங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் நலம் பெறுவீர்கள், இந்த மருந்தை உட்கொள்ளும் போது இப்படி எண்ணி எடுத்து இதை செயல்படுத்துங்கள் என்று அவர் எந்த இடத்தில் எப்படி மருத்துவம் பார்த்தாலும் இதுபோன்ற உணர்வுகளை இணைத்து நாம் நல்ல வாக்கினை கொடுத்து உங்களுக்கு நன்றாகும், உடல் நலம் பெறுவீர்கள், உடல் நலம் பெறுவீர்கள், இதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி வீரர்கள் என்று இப்படி நாம் சொல்லி பழகும் இதுபோன்று வந்துவிட்டால், உதாரணமாக தியானம் செய்யக்கூடிய ஒரு 10 பேர் சேர்ந்து இதுபோன்று உயர்ந்த உணர்வில் அவருக்குள் பாய்ச்சி பழகினால் அவருக்குள் இது நல்ல உணர்வாக கருவாகும், நல்ல உணர்வு கருவாகும்போது அவர் சாப்பிடக்கூடிய மருந்தும் சரி, அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய அவர் செய்யக்கூடிய வைத்திய முறையின வெறுப்பில் இணைந்ததாக வரப்பட போகும்போது அவர் சீக்கிரமே உடல் நலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்லை என்றால் நாம் எத்தனை உணர்வுகளை சொல்லி அவரை குழப்பி நாமும் குழம்பி அவருக்குள் நல்ல வைத்தியத்தை அவர் பார்த்தாலும் கூட, ஏனென்றால் டாக்டர்களும் அவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து வந்த அந்த நுட்பமான நிலைகளைத்தான் அங்கே செயல்படுத்தினார். ஆனால் இவர் எண்ணத்தால் அதை ஏற்க முடியாதபடி அந்த உடல் தனக்குள் சேராதபடி இது மாற்றியமைக்கூடிய நிலையில் வந்துவிட்டால் கொடுத்த மருத்துவம் அவருக்கு பலனற்று போகக்கூடிய நிலை வந்து, இதெல்லாம் நாம் சர்வ ஜாக்கிரதையாக ஒரு நோயாளியை பார்த்தால் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படித்தான் இருந்தாலும் சிறிது காலம் தான் நாம் இந்த உடலை வாழப்போகின்றோம். வாழக்கூடிய காலத்தில் அதில் உணர்வு நமக்குள் பெற்று அழியா சொத்தாக மகிழ்ச்சி நாம் நீடித்த ஆயுளாக சப்தரிசி மண்டலத்தில் வாழக்கூடிய அந்த ஞானியின் உணர்வு எடுத்து நாம் இதில் இந்த உடல் வாழ்க்கையில் நாம் அதை விளைய வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த உயர்ந்த உணர்வை பெறுவதற்குத்தான் இந்த உடல் வாழ்க்கை கொடுத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி நமக்குள்ளும் நல்லதை வளர்த்து மற்றவர்களுக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் இப்படி பழகிவிட்டால் எந்த நேரம் இந்த உடலை விட்டு நாம் பிரிந்தாலும் அந்த மகிழ்ச்சியில் வாழும் இடத்திற்கு நம் உயிர் அழைத்து செல்ல, இல்லை என்றால் பிள்ளை எண்ணியோ தொழிலை எண்ணியோ குடும்பத்தை எண்ணியோ கணவன் எண்ணியோ மனைவி எண்ணியோ மற்ற குடும்பத்திற்கு யாரோ எண்ணி இது போன்ற உடலை விட்டு பிரிய நேர்ந்தால் மீண்டும் அந்த உடலுக்குள் சென்று இதே விளைவில் அங்கே உருவாக்கி அவரையும் நோயாய்ப்பட செய்து அவரையும் சிந்தனை நிலையாகி அவரையும் சந்தோஷம் இல்லாத நிலையாக்கி தீமையின் விளைவுகளுக்குத்தான் ஒரு ஆக மனிதனாக பிறந்தும் உயர்ந்த நிலை பெறக்கூடிய தகுதி பெற்றிருந்தும் பிறவிலா நிலை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் பெற்றிருந்தாலும் இதுபோன்ற இருள் சொல்லக்கூடிய உணர்வு நாம் வளர்த்து விட்டால் நம்மை அறியாது கொடுத்த அதாவது குருநாத இப்ப நாம் நமக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் உண்மை பொருளை அறியாதபடி நாம் செயல்பட்டோம் என்றால் இதுபோன்ற தீமையின் விளைவுகளை வந்துவிடும். அதற்குத்தான் குருநாதர் இங்கே பக்குவமாக நாம் செயல்படக்கூடிய வழிமுறைகளை இங்கே உணர்த்துகின்றார்கள். ஒருவருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்றாலும் இதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். பிறவி உபகாரம் எதிர்பார்த்துதான் நாம் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னால் அந்த பிறவி உபகாரம் என்பது நான் அவருக்கு இன்னதெல்லாம் செய்தேன், அவருக்கு இதெல்லாம் செய்தேன், இன்னாருக்கு இதெல்லாம் கொடுத்தேன் என்று இந்த கணக்குகளைத்தான் பேசி கடைசி அதனால் கோவப்படுகின்றோம் அல்லது வேதனைப்படுகின்றோம். இவ்வளவு பேருக்கும் உதவி செய்தேன், கணக்கு எனக்கு இப்படி அவன் செய்துவிட்டானே, நான் இவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாம் செய்தேன், அவனே இப்படி செய்கின்றானே என்று ஆத்திரப்படுகிறான். ஆக இது ரெண்டுமே பலனற்று போகின்றது. செய்த உதவியும் அவர் கொடுத்த நல்ல நிலைகள் நம்ம மீண்டும் நல்லது என்ன உடாதபடி தவறின் விளைவுகளுக்கே வந்து ஆக இதுபோன்ற நிலைகளை மாற்றி அமைத்து அஞ்ஞானிகள் கொடுத்த உணர்வுகளை நமக்குள் பெருக்கி அந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை நாம் பெறுவதையே இதில் தெளிந்த நிலையாக நாம் எடுத்து பழகணும். ஆக அடுத்தவர்களுக்கும் இந்த உயர்ந்த உணர்வை பாய்ச்சி அங்கிருந்து நல்ல சொல் மகிழ்ச்சியான சொல் வர வேண்டும். இந்த தியானத்தை இந்த தவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆக ஒருவருக்கு செய்து அவர் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காதபடி நாம் பாய்ச்சக்கூடிய அந்த ஞானியின் உணர்வு அவருக்குள் சென்று உடல் முழுவதும் படர்ந்து உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்குள் தீமையை நீக்கக்கூடிய சக்தியாக அது விளைந்து அவரிடமிருந்து அந்த மகிழ்ச்சியான சொல் வந்தால் அந்த சொல்லை நாம் எதிர்பார்த்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் நல்லதாகின்றது. அந்த நல்லது எதிர்பார்க்கப்பட போகும்போது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அனுப்பும் இந்த நல்லதுக்காக இயங்கி இந்த நல்லதை பெறப்படும் போகும்போது நம் உடல் ஆரோக்கியமாகின்றது. அவர் எடுக்கின்றாரே எடுக்கலையோ அதுபோன்ற நிலை இருந்தாலும் இந்த நல்லதை நமக்குள் எதிர்பார்க்கப்பட போகும்போது நமக்கு இது நல்லதாகின்றது. இந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தான் நமக்கு சரியா வரும். எதிர இந்த தொழிலுக்காக உடலுக்காகவோ குடும்பத்திற்காக கௌரவத்திற்காக தன்னுடைய அதாவது எத்தனை வகையில் நாம் பிறர் எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளுக்கு எண்ணத்தை செலுத்தாதோடு இந்த நல்லதே நாம் எதிர்பார்த்து செய்ய வேண்டும். ஏன்னா இந்த நல்லது எதிர்பார்க்கப்பட போகும்போதுதான் பிறிதொருவர் நமக்குள் பகைமையானாலும் அல்லது தீமை செய்யக்கூடியவர் இருந்தாலும் அல்லது தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய நல்லதை நாம் நமக்குள் நல்லதாக ஏற்கக்கூடிய அந்த பக்குவங்கள் அவர் இல்லை என்றால் அவர் தவறு செய்யக்கூடியவர், தீமை செய்யக்கூடியவர், தவறானவர் என்ற இந்த உணர்வு வந்துவிட்டால் அவர் நன்மைகள் செய்தாலும் கூட அவர் நன்மையின் பலனை பெற்றாலும் கூட நாம் நம்மால் அந்த நல்லதை எடுக்க கூடாது, நல்லதை கிரகிக்கவும் கூடாது, நல்லதை உற்று நோக்கி அது என்ன என்றும் அறியவும் கூடாது. ஆனால் அவர் தவறு செய்யக்கூடியவர், தவறானவர், அவரெல்லாம் பலவையில் குற்றம் புரிந்தவர் என்று இந்த உணர்வை தான் நாம் வளர்க்க வேண்டும். முடியுமே தவிர நல்லதை எடுக்க முடியாதுதான் குருநாதர் இங்கே தெல்ல தெளிவாக இந்த வாழ்க்கை நிமித்தம் மற்றவர்களுக்கு நாம் எப்படி நல்ல உணர்வுகளை நல்ல சொல்களை ஜாக்கிரதையாக செயல்படுத்த வேண்டும், ஏன் செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்தினால் நாம் அடையக்கூடிய பலன் என்ன, மற்றவர்கள் அடையக்கூடிய பலன் என்ன, ஆக இந்த அழியா சொத்தை நாம் சேமிப்பதற்குத்தான் இந்த உடலிலே பத்தாம் நிலை அடையக்கூடிய தயிர அந்த சந்தர்ப்பமாக நம்ம உயிர் மனிதனாக உருவாக்கியுள்ளது. அந்த தகுதியை நாம் சீராக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையிலே நல் உணர்வுகளை பெற்று நல் உணர்வுகளை விளைய வைத்து நல் உணர்வுகளை மற்றவர்களுக்கும் கொடுத்து நல் உணர்வுகளை அவர்களுக்கும் விளையக்கூடிய சந்தர்ப்பமாக மாற்றி ஏகாந்தமாக நாம் மின் செல்லக்கூடிய மார்க்கமாக குரு இங்கே தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
அணுக்கலங்கிற போது வேதனைப்படுறோம், நமச்சிவா என்று உடல் உருவாக்கிடும். உடல் ஆற்றுவதற்கு முன்ன அடுத்த நிமிஷம் ஜீவன் கொடுக்காது தடுத்துறோம், வேதனைப்படாமல் செய்யறானே என்று என்றும் அப்ப திரும்ப திரும்ப எண்ணும் போது அது உணரின் தன்மை கருவாகி விடுகிறது. அப்ப கருவாகி விட்டா வேதனைப்படும். அந்த 48 நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம உடல்ல ரத்தத்துல சுத்தி வரும்போது அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாகிடும். அந்த அணுவாக நாம் உள்ள அந்த உறுப்புகளில் அது ஒட்டிவிட்டால் நம் இரத்தங்களில் தான் ஆகாரம் எடுக்கும். இப்போ சூரியன் தனக்கும் மற்ற தாவர எண்ணெய் சத்தை எடுத்து காற்றுகளாக மாற்றி இருக்கும் போது அதிலே நாம் ஒரு அது வெளியில விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றும் போது காற்றுடன் காற்றாக கலந்து வரும் இந்த உணர்வினை தான் பிரித்தெடுத்து வருகின்றோம். இன்று நாம் டிவி ரேடியோ இதுகளில் ஒளி ஒளி அலைகளாக ஒளிபரப்பு செய்யப்படும் போது அந்த அலைவரிசை ஸ்டேஷன் அடைத்தால் கலந்து நமக்கு ஒளியில் எத்தனையோ நிலைகள் இருக்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் பிரித்து காட்டுகின்றது. இதே போல இதில் எந்த உணர்வின் தன்மை நாம் எழுதுகின்றோமோ அந்த எண்ணத்தின் தன்மை நமக்குள் இருக்கின்றது. நமக்குள் அதை இழுத்தே கவர்கின்ற இதே போல எந்த எண்ணத்தின் உணர்வு நாம் கவர்ந்தோமோ அந்த அணுவின் தன்மை நமக்குள் தரும் முத்தையாக மாறுகின்றது. இரத்தத்துடன் கலந்து சுழந்து வரும் போது எந்த உறுப்பின் பாகங்கள் இது இணைந்து விடுகின்றதோ அந்த பருவமாகும் போது அது அணுவாக மாறி முத்தை விட்டு வெளிவந்தது. அப்ப அது என்ன செய்து ஆம ஓ இந்த இதுல நம்ம நட்டை ஓட்டோட ஒட்டி இருக்கிறது வந்து இந்த உடலின் தன்மை பாதுகாப்பாகிற போல இந்த உடலின் உறுப்பின் தன்மை கொண்டு இது உடலோட நான் அந்த உறுப்போட ஒட்டி அந்த எந்த உணர்வின் சத்தம் எடுத்ததோ இந்த இரத்தத்தில் வர்றது உறிஞ்சி என்னுடைய மலத்த உறுப்புகளை சேர்க்கும். இந்த உறுப்புகளை சேர்க்கும் போது ஏற்கனவே நல்ல அணுக்களான உள்ளூர் உறுப்புகள் நல்ல அழகாக இருக்கும். இந்த வேதனைந்த உணர்வுகள் அதை சேர்ந்து வெடித்து விட்டால் இந்த அந்த உறுப்புகள் இப்ப நுரையீரலோ கல்லீரலோ இதெல்லாம் இந்த மாதிரி அணுக்கள் தேங்கி விட்டால் இந்த விஷயத்தின் தன்மை பயன்பெற்ற அந்த அந்தந்த உறுப்புகளின் வழியிருக்கும். அதே சமயத்தில் நாம் இரத்தங்களை பிரிக்கும் இடங்களில் பார்த்தேர்வைகளில் இந்த உணர்வின் உறுப்பு ஒன்றுதான் பிரிவுகளாக செல்லுகின்றது. இதுல ஏற்கனவே இந்த இயற்கை நிலை கொண்டு மூன்று பாகங்களாக இருக்கின்றது. அது மூன்றில் ஒன்று அடப்பட்டால் ரெண்டு எடுக்கும், ரெண்டில் அடப்பட்டால் ஒன்றில் எடுக்கும். ஒன்றில் எடுக்க போனா கனல் அதிகமாக, ஒன்று அடப்பட்டால்
விண்ணத்தக்கவாறு இந்த உறுப்புகள் இப்பறானாலும் அதுக்கு மாற்று உறுப்புகளே உருவாகின்றன. அதற்கு தக்கவாறு உறுப்புகள் உருவாகின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு உடல்களையும் நாம் எதிர்கொண்டு மற்ற மிருக இனங்களில் இத்தகைய வாசுகள் கிடையாது. ஒவ்வொரு உறுப்புகளும் குறிப்பிட்டார்கள். நாம் அதை பார்த்தனால உங்களுக்கு சொல்றோம், சாமியோட தக்கி விட்டுகிற அவர் பார்க்கறது நாம எங்க பார்க்கணும். இப்படி பார்க்கறது சாமியோட தக்கி சொல்லி இருக்கும் போதே என்னோட தக்கி விட்டுருக்காரு. நாம இதெல்லாம் கரப்பாடு இப்படி தொட்டாச்சுன்னா அதை ஐயா படிவே ஆகல எடுக்க முடியும். ஏன்னா நீங்க பெற வேணுங்கிறதுக்காக இங்கதான் எல்லா சிந்தனையும் உங்களுக்கு வரும். உங்களை டிவியில காட்டுறது என்ன அந்த செல் என்பது எப்படி நாம் என்னத்தால் நமக்கு நோய் வருவோம், நாம் என்னத்தினாலே நோய் வராமல் இருக்கும். நல்ல நிலையில மகிழ்ச்சியில இருக்கே நான் தொடர்ந்து தொடர்ந்து அவங்க நோயாளியை எடுத்துட்டா எனக்கு நோயை என்ன நல்ல நிலையை நான் உருவாகிறேன் மகிழ்ச்சினா சக்தியா நோட போய் அவங்க புகழா சீரா எங்க மாட்டி என்று மறு உண்டு பதிவு செய்யல. அவங்க என்ன பொறுப்புகளை மாற்றி அழைக்கிறாங்க நம்பிக்கை அங்க இருந்து நம்பிக்கையோட இறங்கிட்டு இருப்பாங்க. என்ன நங்க இந்த மாதிரி வெயிட்டிங் பார்த்தாரு அங்க போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அவங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க சொன்னபடி கேட்கலைங்க அங்க எங்கேயமா ஒரு இது பண்ணாம போயிட்டாங்க. இப்படின்னா இவங்க அவங்க என்ன அவர்களை சொல்லப்படும் அங்க ஒரு உரிமையா இருந்தா கூட உடனே அவங்க தடைப்படுத்தவங்க சரி எல்லாம் நல்லாலும் வந்து கொடுத்து நம்ம சேவை விசாரிக்கிறோம் கஷ்டத்தை பாக்குறோம் அந்த பந்தமா நண்பர்களும் வர்றோம் அந்த விஷயம் சொல்லலாம் அந்த மகிழ்ச்சி நான் சத்தியம் போனோம் இது போகணும் என் ஜீவாத்மா போகணும் நாம சுத்தப்படுத்தோம். அது சுத்தப்பட்டு இருப்ப நோயால் விசாரிக்கும் என்ன செய்யணும் மகிழ்ச்சி நடத்திற்கு நீங்க நிச்சயம் தெரிஞ்சுங்க மகிழ்ச்சி நடத்தியா நீங்க உடல்லாம் நல்லா ஆகுது நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு வர்றவங்க எல்லாம் சொல்றேன். இந்த உணர்வை உற்சாகத்தை அதுபடி நீங்க நிற்பாருன்னா அந்த உணர்வு நீங்க சொல்லி போறீங்க யாருக்கு என்ன தெரியும் அந்த வயிற்று நல்லா செய்தாரு அங்க போகும் டாக்டர் இன்னும் அதாவது ஒவ்வொரு நிலைகள் டாக்டர் ஒவ்வொரு அணுவின் இயக்க நிலை கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிச்சு அதுக்கு என்னென்ன செய்யுது என்னென்ன அணுகள் இருக்கு என்னென்ன அமெரிக்கா கொடுத்து மாத்திரம் செய்யணும் இல்லைங்க அந்த தலை வைத்திருந்த இதே போக்குன்னு வரணும் என்றார். இதை இந்த உணர்வை எடுத்துக்கொண்டதன் மீண்டும் நிறைய விஷயத்தை சேர்த்துக்கொண்டார். ஆனா இவங்க வார்த்தையை கேட்டு முழுமையுடைய நினைக்கப்பட்டு அங்க சரியாகல அப்புறம் மீண்டும் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சுத்தமாவே அந்த எண்ணங்கள் இறந்து விடுகிறார். அங்க எடுக்கும் சக்தி இப்படித்தான் வாழ்த்தாலும் பண்பாகும் நல்ல ஆளும் என்றும் அவர் நம்மை பாதுகாக்கிறோம், அவருக்கும் இந்த நல்ல வழியை பார்த்து அவரும் என்னங்க நல்லா இப்போ சொல்லுங்க. நீங்க பத்து பேர் சேர்ந்து தியானவர் அன்பர்கள், இதே மாதிரி எண்ணிட்டு மகிழ்ச்சி நான் செஞ்சு வரணும், அவர் உடம்புறதும் படரணும், அவருக்கு நல்லா பெறணும், அவரு அவர் உடல் ஒண்ணு நல்ல உறுப்புகள் சீராக இயங்கணும், அவர் உடல் நல்லா நீங்க எண்ணி பாருங்க. மகிழ்ச்சி நான் திருத்தி நீங்க பெற எண்ணி சொல்லுங்க, அவர் எடுக்க தடையினார் அவருடைய எண்ணம் அந்த அணுக்களை உருவாக்கி நீங்க சொல்லி மட்டும் ஆகப்படுவது அவர் எண்ணத்தால் அதே பல மகிழ்ச்சி நான் செக்கன் வந்து என்னோட மருந்து பொண்ணு ஜீவாசனம் என்று எண்ணும் போது இந்த உணவின் தன்மை நலமாகிறது. இருந்தாலும் இப்போது நலமானாலும் எத்தனை வருடம் நம்ம உடல் இருக்க போகுது, எத்தனை வருடம் உடல் இருக்க போகுது, இதற்காக நாம் எண்ணினாலும் என்னும் நீடித்த அழிவாக இருக்கும் அருள் மகிழ்ச்சி உணர்வு எடுக்கப்படும் போது இங்கே சிறிதளவாக இந்த வேதனை சிறிய காலத்துக்கு அது மகிழ்ச்சி வரும் அறியும். அல்லது அந்த உணவின் தன்மை சிறிய காலத்தில் அந்த உணவின் தன்மை வெளிவரும் போது எதை பற்றுடன் பற்றினோமோ இந்த உடலுக்கு சென்றது நாம் அங்கிருப்போம். இல்லை என்றா இப்ப நமக்கு யார் உதவி செய்தாரோ அவங்க எண்ணத்தை வைத்தால் அவங்க உடலுக்குள்ள போகும். நான் சொத்தை சம்பாதிக்க வைத்தானே எப்படி இவன் சம்பாதிக்க போறான் சமாளிக்க போறான்னு இந்த உடல் வலிமையில் அவனை குறை கூறி பையன் மேல எண்ணினால் பையன்கிட்ட போயிடும். அவன் எனக்குள் இருக்கும்போது சொத்தை குறிப்பு படிக்கிறதுக்கு அவன் இருக்கிறான் என்று அவங்கிட்ட இருந்தால் அவன் உடலுக்குள்வா நோயாமா. இந்த உணவு இப்படி பல ரூபங்களிலும் மனித உடலுக்கு ஏற்கப்படுது. ஆக மனிதன் நிலையில் இந்த நோயை உருவாக்கும், மனிதன் அல்லாத உடல் உருவாக்கும், இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கிறது. அதனால் இந்த விஷயத்தின் தன்மைகள் எதிரியை கலக்கின்றதோ அந்த விஷயத்தின் உணர்வு அதன் நிலையே மாற்றும். ஆகவே விஷத்தை வென்றவனாக ஞானி அந்த உணவின் தன்மை ஒவ்வொன்றிலும் பார்க்கப்படும் போது விஷத்தை இப்படி பாம்பினம் மற்றமே பார்த்து அதில் உள்ள விஷத்தின் தனக்குள் எடுத்து இதே விஷத்தை குத்தி நாகரத்தினமா மாறுகின்றதோ இதே போலதான் எந்த விஷத்தையும் வளர்க்க வல்லமை பெற்றவன் மாறாவது அறிவு சொன்ன மனிதன். ஆனால் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறவேண்டும் யார் பெயர் கேட்டாலும் பெயர்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் சரிப்படைந்தாலும் சங்கடப்பட்டாலும் அதை கேட்டார் அடுத்த நிமிடம் ஜீவரா அந்த குரு மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் என்னோட முழுது பட வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அவர் குடும்பத்தில் கஷ்டம் நீங்க வேண்டும், அவர் தொழில்கள் வளர்ந்துட வேண்டும், அவர் வாடிக்கால் பெருக வேண்டும், அவருடைய வியாபாரம் பெருக வேண்டும், அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்று இங்கு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான நிலையில் யாராவது சொன்னாங்கன்னா அடுத்த நிலைமை மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், உங்க வியாபாரம் பெருகும் மரணா இருக்கு, அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், எங்க சிறையில் படர வேண்டும், என் சரக்கு வாங்குறவங்க தான் அந்த நிலை பெற வேண்டும் என்று எழுதி யார் உங்க சொல்ல கேட்டு அதை எடுக்கிறாங்களோ அது கஷ்டம் இல்லை, கஷ்டம் நீ நிச்சயம் நீங்க. ஆனா அதே போல அவங்க நீங்க உங்களுக்குள்ள அந்த கஷ்டம் இந்த உணர்வு உங்களுக்குள் வளராம தடுக்கணும், உங்க வாக்கு இங்க பண்ணிக்கலாம், நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி செய்தான் நல்ல நிலையில உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்போ வழியாக மாறும். ஆகவே அழுத்தாமே நாம சொல்லி கேட்கல இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு நம் மனசு இருளை செய்யக்கூடாது. எப்படி அவர்கள் அந்த அறிவார்கள் அந்த உணர்வு தருவார்கள் மொழியை அளந்து அவங்க வாழ்க்கையில் தெளிவாவார்கள் என்ற எண்ணத்தை நாம மக்கள் வளர்த்துக்கூடாது. நாம் சொல்லி கேட்கலையே நாமளும் சங்கடப்பட்டது என்றால் நம்ம நல்ல உணர்வை இருளை செய்வோம் என்ற நாம் இன்னும் எண்ணங்கள் ஏதோ அளவில் கலந்து விட்டால் இருளை செய்யும் இது விஷயம். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் சொல்வதற்கு. அதனால நமக்குள் எண்ணும் எண்ணங்கள் விஷமானாலும் விஷத்தின் தன்மை ஒளியாக மாறும், அந்த விஷத்தின் தன்மை ஒழிக்கவர் மறைஞ்சி இனி எத்தகைய வேதனை சலிப்பு சஞ்சலம் சஞ்சலம் என்று கேட்டாலும் இதை மாற்ற ஆர்வம் மகிழ்ச்சியும் நாம் வர வேண்டும் என்று கூடுதல் நேரத்தில் உருவாக்குகிறது. நம்ம உடல்ல எத்தனை வகையான குணங்கள் உண்டு, அந்தந்த குணங்கள் வரப்படுக்கும் அதனால் ஏற்பட்ட அணுக்கள் உண்டு. நீங்க எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க வளர்த்து சங்கடப்பட வேண்டாம். இவர் சங்கடப்பட்டதை கேட்டு அந்த அணிவு தங்கின உடல்ல விளைஞ்சிருந்தா அடுத்தாவது சந்தோஷமா பேசி அந்த பக்கம் சங்கடப்படும் அவங்க போய் குடும்பத்தில் அப்படின்னா பேசிட்டு இருக்கான்னு வச்சு அதே போன்ற உணர்வு கேட்டு நமக்கு அணுவா இருந்தால் அவரை பார்த்தப்பு நம்ம உடல் அந்த உடல் உணவாக எடுத்து இங்க வந்தது நம்ம அறியாமலே நம்ம சங்கடத்தை அர்த்தம் நம்ம சொல்லி தன்னை அறியாமலே குடும்பத்தில் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அங்க வந்து அப்ப அந்த விதத்தை நான் கேட்டோம்னா அது தன் உணர்ச்சி வச்சு நனுக்கு சொல்லாதங்களை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஈஸ்வரா அந்த துறை மகிழ்ச்சி நான் சக்தி நான் தரணும் என்னோட முழுது பண்ணி எடுத்தான பரம்பரை என்னை எண்ணி வச்சு மகிழ்ச்சி நான் சித்து அவங்க பெற வேண்டும் அவங்க பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெறும் சக்தியை உருவாக்க வேண்டும் என்று நீங்க இந்த எண்ணத்தை அளித்து இங்கே உருவாக்கணும் அவங்க என்னதான் அவங்களுக்கு கிடைக்கிறது, என்ன வேணும் அவங்க ஒண்ணும் நமக்கும் விளையாடுறது மாற்றி போடு. இவர் பழக்கத்தில் வரணும் தியானம் வேணும். ஏனென்றால் நாம எண்ணி எதுவோ அது உருவாக்குறது ஒழிய, நாம் இந்த வாழ்க்கையில் இதற்காக எண்ணி வளர்க்க முடியுமே தவிர நாம் ஒருவருடைய நிலைகளை பிரிவலன் எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது. நமக்கு பிரிவலன் எதிர்பார்த்து எதுவும் அடிக்க வேண்டும். நாம் பார்த்த உணர்வு குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவன் குடும்பத்தில் அனைத்து நலம் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் எண்ணும்போது அவர்கள் மகிழ்ச்சியா வர வேண்டும், அந்த குடும்பம் பேரானந்தப்பட வேண்டும் என்ற அதை பற்றி அவங்க வாழ்க்கையில் நல்லதை வரவது அதை எண்ணி நாம் மகிழ வேண்டும். அதுதான் எதிர்பார்ப்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கணும். இந்த உணர்வு நாம் எதிர்பார்க்கணும் என்றா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நல்ல சொல்லு சொல்லணும், உன் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கணும் நான் சொல்லிட்டேன்னா அதை எதிர்பார்க்க வளர்க்க, அது நமக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிச்சயம் நமக்கும் நல்ல அணுக்களின் உணர்வு உணவுகள் கொடுக்கும். அந்த உணவின் அணுக்களாக விளையும் தீமையில் வராது தடுக்கும். ஆனா நம்ம எதிர்பார்த்து என்ன உள்ளாதுன்னு நினைப்போம், நம்ம பிடிச்சிட்டா என்ன செய்வோம், ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா அவங்க என்ன தப்புனாலும் நாம ஏற்றுக்கணும். அவங்களுக்கு பிடிக்காதவங்க என்னதான் நல்லது சொல்லட்டும், அவங்க நல்லது செய்யட்டும், உடனே அவங்களுக்கு குறை குறைதான் வரும். அவங்க உணர்வை பார்த்த உடனே நாம் இந்த உணர்வு தான் இதை போன்ற நிலையில இருந்து விஷத்தை ஒடுக்கும் ஆற்றலை ஒவ்வொரு நொழியிலும் துருவ நொழியிலும் ஆற்றலை பெற்று நமக்குள் வளராது தடுக்க வேண்டும்.
சப்தரிஷி மண்டலங்களுடன் இணையக்கூடிய சரியான மார்க்கங்களை அதற்குண்டான நுண்ணிய நிலைகளை குரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஏனோ தானோ இன்று இல்லாதபடி குருநாதர் இதிலே விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு விஞ்ஞானம் எப்படி அவர்கள் விண்ணிற்கு அவர்கள் கண்டுபிடித்த ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோள்களை எப்படி அது செலுத்துகின்றார்கள், தரையிலிருந்து அவர்கள் ஆணையிட்டு அவரை செயல்படுத்துவது போன்றுதான். மெய் ஞானிகளும் அத்தகைய நிலையில் பெற்றவர்கள்தான். இங்கே இவர்கள் வெறும் இயந்திரங்களை பொருள்களை அனுப்புகின்றார்கள். ஆனால் நமது குருவோ உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் மூதாண்ட உயிரான்மாக்களை அங்கே சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும்படி செய்து அவர்களை சப்த ரிஷிகளாக்கவும் அழியா ஒளி சரீரம் பெறச் செய்யவும் மனிதன் அடைய வேண்டிய உன்னதமான நிலையை பற்றி இதிலே கொடுக்கின்றார்கள். விஞ்ஞான அடிப்படையான விஞ்ஞானத்தை தான் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், அதைத்தான் நம்புகின்றோம். ஆனால் அந்த அடிப்படையிலேயே இந்த மெய்வுணருடைய தத்துவங்களை நமக்கு குரு இதிலே கொடுக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் முதல்ல ஒரு செயற்கைக்கோளை அவர்கள் விரும்பக்கூடிய கோள்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ செலுத்த வேண்டும் என்றாலும் முதல்ல வெறும் ராக்கெட்டை தான் அங்கே அனுப்புவார்கள். அதை அங்கே படம் பிடித்து அந்த உணர்வுகளை கவர்ந்து இங்கே இவர் தரையில் வைத்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களில் அந்த உணர்வுகளை முதல்ல பதிவாக்கிக் கொள்வார்கள். இந்த பதிவை அவர்கள் நாடாக்களில் பூசி பல மடங்கு பெருக்கி எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றார்கள். பின் அந்த துணை கொண்டுதான் அந்த செயற்கை கோள்களையும் அதனுடன் இணைத்து இரண்டாவது தடவை இந்த உணர்வின் பதிவு கொண்டு அவர்கள் நேரடியாக உந்து விசை கொண்டு அங்கே மேலே செலுத்துகின்றார்கள். ஆனால் மேலே ராக்கெட்டை செலுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் நம்மால் அந்த ராக்கெட்டை பார்க்க முடியும், அதற்கப்புறம் நம்மால் காண முடியவில்லை. இருந்தாலும் இது நேராக சீறி விண்ணிலே பாய்ந்தாலும் கூட எந்த கோளினுடைய சத்தை அது எலக்ட்ரானிக்காக மாற்றி அதை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்களோ அதே இனமான அலைகள் அங்கே மிதந்து வரப்பட போகும்போது இது ஒன்றுபட்ட நிலையில் கொண்டு அந்த ராக்கெட்டை அந்த கோள் இருக்கும் பக்கம் அழைத்து சென்று அந்த இடத்திற்கே அழைத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பமாக அது உருவாகின்றது. ஆனாலும் அதிலே அவர்கள் இன்னும் சூட்சமமாக அந்த கோளிலே நேரடியாக அப்படியே போய் கீழே விழுந்துடாதபடி அந்த கோளினுடைய வட்ட பாதையில் அந்த சுழற்சி அந்த இடத்திலே கொண்டு போய் நிலை நிறுத்துகின்றார்கள். ஆக இந்த ராக்கெட் அந்த செயற்கைக்கோள் அதிலே வட்டமிட தொடங்குகின்றது. பின் வட்டமிட்டு அவர் அங்கிருந்து பல நிலைகளை அறிவதும் பல உண்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்திகளை கவருவதும் எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள். பின் அதிலிருந்து சில நுண்ணிய சில உபகரணங்களையும் அதிலிருந்து கீழே இறக்கி அந்த கோள்களையும் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய கல் மண் மற்ற நிலைகளையும் அங்கு வேறு என்ன இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிய தொடங்குகிறார்கள். இது விஞ்ஞானம். ஆக அந்த கோளினுடைய பதிவு எலக்ட்ரானிக்காக அந்த முகப்புகளில் அதை வைத்துத்தான் அந்த வட்டப்பாதைக்கு அதை அழைத்து சென்று அங்கே சுழலும்படி செய்து பின் அந்த கோளுக்குள்ளும் இறங்கினதே போன்றுதான். இதற்கு முன் அந்த பழக்கம் இல்லை. மாமகர் ஈஸ்வராய குருதேவர் நமக்கு இந்த உண்மைகளை உணர்த்தி முன்னோர்கள் மூதாருடைய அந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களுடைய அந்த முகப்புகளிலே உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அது சிறுக சிறுக அந்த உணர்வின் வலுவேற்றி செருகேற்றி, ஏனால் அவருடைய உணர்வுகள் நமக்குள் இருக்கின்றது, நம்முடைய உணர்வுகளும் அவர்களுக்குள் பதிவு இருக்கின்றது. இந்த பதிவின் துணை கொண்டு அந்த உயிரான்மாக்களுடைய முகப்புகள் இந்த சப்தரிஷி மண்டல பேரவள் பேரலை அங்கே படர வேண்டும். எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர் மூதாருடைய உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று நாம் இந்த முகப்புகள் இந்த வலுவை கூட்டி தொடர்ந்து இதை சீராக செயல்படுத்தி அவளை உந்தி செலுத்தினோம் என்றால் நாம் எந்த பதிவை அந்த சப்தரிஷி மண்டல உணவை அந்த அறிவாக அங்கே கூட்டுகின்றமோ அது பதிவாகின்றதோ இந்த ஆன்மாவை அங்கே திசை மாறாது இந்த புவியப்பின் பிடிப்பை கடக்க செய்து அழைத்து செல்கின்றது. பின் அதிலிருந்து விடுபட்டு சென்ற பின் இந்த சப்தரிஷி மண்டல உணவு எதை பதிவு செய்து அங்கே அனுப்புகின்றமோ அதையே தொடர்கொண்டு அது எப்படி ராக்கெட் அந்த செயற்கைக்கோளுக்கு அது அந்த வட்டப்பாதையில் சுழல் அந்த சந்தர்ப்பங்கள் அந்த பதிவு உறுதியாக இருக்கின்றது. இதே போன்றுதான் இந்த சப்தரிஷி மண்டல உணர்வுடன் நாம உந்தி செலுத்தப்பட போகும்போது அந்த உயிரான்மாவை அங்கே அழைத்து செல்கின்றது. சப்தரிஷி மண்டல அந்த வட்டப்பாதைக்கு அழைத்து செல்கின்றது. பின் அங்கே இணைந்த பின் அவர்கள் ஏற்கனவே தனக்குள் விளைய வைத்த உடல் பெறும் உணர்வு அங்கே இருந்தால் அந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் கருக்கிவிட்டு நாம் பாய்ச்சி அந்த அறிவின் ஒளி அங்கே நிலைத்திருக்கின்றது. அவர் சப்த ரிஷிகளாக இணைகின்றார்கள். இதையெல்லாம் நாம் சரியான முறைப்படி நாம் இதை அழுத்தமாகவும் ஆழமாகவும் தொடர்ந்து செய்து பழகிக் கொண்டால் அவளை எளிதில் நாம் செயல்படுத்த முடியாதால் இப்படி ஏற்கனவே இப்படி ஒவ்வொருத்தராகவும் சென்றவர்கள் தான் இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் 30 கோடி என்று எண்ணில் அடங்காதவர் இருக்கின்றார்கள். நாம் கண்ணுக்கு புலப்படாத நிலை எத்தனையோ பல கோடி நிலை, ஏன்னா அவர்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்று பல கோடி ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டே உள்ளார்கள். நாம் வாழக்கூடிய இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிந்தாலும் கூட பிற சூரிய குடும்பத்திலிருந்தும் அகன் அன்னத்திலிருந்து அவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லக்கூடிய சக்திகளும் எங்கிருந்து வரக்கூடிய நஞ்சுகளையும் அவர் உணவாக எடுத்து ஒளியின் தன்மையாக மாற்றக்கூடிய அந்த வல்லமை பெற்றவர்கள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அங்கே அதை சுழந்து வருகின்றன. நாம் சூரிய குடும்பத்தில் எப்படி சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் சுழல்கின்றது, இது போன்றுதான் அந்த 30 கோடி தேவாதி தேவர்கள் என்று ஒளித்தன்மையாக பெற்றவர்கள் ஒளி குடும்பங்களாக இருப்பது துருவ நட்சத்திரத்தை அவர் வட்டமிட்டு அது துருவ நட்சத்திரத்தை சமைத்து வெளிப்படும் உணர்வுகளை உணவாக உட்கொண்டு நஞ்சையே ஒளியாக மாற்றி அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். என்றும் 16 வாழ்கின்றனர். அதை நாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் அடைய வேண்டிய எல்லை அதுவே. ஆக நாம் உதாரணமா இங்கிருந்து உடலை விட்டு பிரிந்த கணவனோ அல்லது மனைவியோ முதலில் நாம் ஒருவர் பிரிந்திருந்தாலும் அந்த கணவனோ அல்லது மனைவியோ இங்கே உடலுடன் இருக்கப்பட போகும்போது இந்த சொன்ன முறைப்படி உந்தி அந்த ஆன்மாவை அங்கே செலுத்தி விட்டால் அங்கே சப்தரிஷி மண்டலத்துடன் அந்த ஆன்மா இணைந்து அங்கே சொல்ல தொடங்கினது. பின் இதே உணர்வு தொடர்ந்து எடுக்க எடுக்க எடுக்க, ஏனால் குண இதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்து இரவு வரை நாம் எத்தனை முறை எடுக்கின்றமோ அடிக்கடி இந்த உணவு எடுத்து நமக்குள் வலுவாக்கி அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பழக்கம் இருந்தால்தான் நம்முடைய நினைவுகளும் அங்கே செல்லுகின்றது, அது வளர்ச்சியாகின்றது. இப்படி நாம் விளைய வைத்துக் கொண்டால் பின் எந்த நேரம் நாம் அந்த உடலை விட்டு பிரியோம் என்று சொல்ல முடியாது. பிரிந்தாலும் நேரடியாக நம்ம உயிர் அங்கேதான் அழைத்து செல்லும், யாருடைய துணையும் தேவையில்லை. அதுதான் குருநாதர் இங்கே அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம உயிரான்மா நாம் ஏற்கனவே மனைவியோ கணவனோ இது போன்று முதலில் உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் ஆன்மாவை நாம் முதலில் அங்கே இணைத்து விட்டால் இதே தொடர்ந்து நாம் தொடர் வரிசையாக எடுக்கப்பட போகும்போது நம்முடைய ஆன்மாவும் நிச்சயமாக அங்கேதான் அழைத்து செல்லும் நம்ம உயிர் என்று தெளிவாக காட்டுகின்றார். ஏன்னா வெகு காலம் இது இடைவெளி விட்டது. நமது குரு இந்த உணர்வுகளை நமக்குள் அது ஆழமாக அது உண்மைகளை உணர்த்தி அது ஆன்மாக்களை வின் செலுத்தக்கூடிய இந்த பயிற்சிகளை நமக்கு அடிக்கடி இந்த உணர்வுகளை கூட்டியதால் இந்த வழிப்படி நாம் இதை செயல்படுத்த போகும்போது இது ஒரு சிறிது காலம் நாம் இதை பழகி இதை தொடர்ந்து செய்து வந்தால் நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளையோ மற்ற நிலைகளையோ எத்தனை நிலைகளை அன்றாடம் இந்த பூமியிலே சுழன்று இந்த விஷத்தன்மையிலே கவர்ந்து இதே வழியில் மீண்டும் பிறவி எடுத்து இதில் சுழல்வதற்கு மாறாக உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் அங்கே அழியா ஒளிசரிடம் பெற வேண்டும், நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று இந்த அழியா சொத்தை நான் தேடி இந்த உணர்வுகளை நான் பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும் என்றால் அந்த ஆன்மாக்கள் அங்கே செலுத்திக் கொண்டே வந்தோம் என்றால் நம்முடைய எல்லை அதுவாகின்றது. நாம் அங்கே என்றும் 16 என்று முதலில் சொன்ன மாதிரி அழியாத ஒளி சரீரமாக அகண்ட அண்டத்தில் எங்கு வேணாலும் செல்லக்கூடிய நிலைகளாக இருள் சூழ்ந்த சரீரத்தில் தான் வாழ்கின்றோம். மீண்டும் இருள் சூழும் நிலைகளுக்கு தேய்வர்களுக்கு செல்லாதபடி வளர்ப்படியாக அந்த மகிழ்ச்சியின் ஞானியின் காட்டிய வழி நாம் எந்த 16 வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற நிலைக்கு தான் நமது குருநார் காட்டிய அந்த அல்வழியை மெய்வழியை பின் செல்லும் மார்க்கத்தை குரு இந்த உபதேச வாயிலாக சப்தரிஷி மண்டலத்துடன் நாம் என்றுமே இணைந்து வாழக்கூடிய சரியான உணர்வாக உறுதிப்படுத்தும் உணர்வாக வழிகாட்டுகின்றார்கள்.
நாம் ஒவ்வொரு நேரத்திலும் காலை துருவ தியானத்தில் நாம் அதை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் வளர்க்கணும். முந்தி அவங்களை விட்டு அந்த இது இல்லை, அவங்க குடும்பத்தை நாம் அந்த வழியில் நாம் வந்தோம், அவங்க செயல் இல்லாதனால இப்ப நாம கூட்டு தியானங்களை வைத்து நாம எல்லாருடைய எண்ணங்களும் பகிர்ந்து இருப்பதனால
அந்த துருவ மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும், என் உடம்பு முழுதும் படர வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை குற்றி நாம் வலு சேர்க்கிறோம். வலு சேர்த்து அவங்க என்ன செய்யறோம், நாம் அதோட முகப்போடு எண்ணி இருக்கிறதுனால அவங்க உடல் நம்ம உடல் இருக்கு. அதனால இந்த உடலின் தன்மை நமக்குள் இவங்க எண்ணங்கள் நம்மளுடன் கலந்து உடையாது. இந்த உடலுக்கு நாம் செல்லப்படும் போது அவர் நாம் இந்த துருவ சத்தரிஷம் மண்டலத்தோட இந்த அவிராண்மா என வேண்டும் என்பது நாம் அந்த வலு எடுத்திருக்கிறோம். அந்த உணவின் தன்மை நாம் கொண்டு வரப்படும் போது இந்த ஆன்மா நம்மளோட உறவாடி உணர்வுகள் இருப்பதனால இதன் துணை கொண்டு எங்களுக்கு செலுத்தும். இப்ப ராக்கெட்ல என்ன செய்யறாங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டர் அளவரிசையில் வச்சு ஒவ்வொரு கோழியும் செயலாக்கங்களை உணர்றாங்க. இது கவர்றாங்க, ராக்கெட் மூலியமா அதை அனுப்பி முதல்ல வெறும் ராக்கெட்டை அனுப்புறாங்க. அதில் ஒவ்வொரு கோடியும் டிசைன் எடுத்து அது அருகில் இருந்து அந்த உணர்வை கம்ப்யூட்டரில் பதிவு செய்யறாங்க. அது பதிவு செய்யறதுக்கு இந்த காட்டை வைத்துட்டு வந்து இப்ப அந்த கோளுக்கு போகும். அந்த கோளின் உணர்வுகளை எலக்ட்ரானிக்காக மாத்துறாங்க. மாற்றி அடுத்த நிமிடம் என்ன செய்யறான், மாற்றிய பின் இந்த ராக்கெட்டை நிமிடம் செலுத்திட்டு இப்ப இது போனாலும் வேகமா இருந்து எதை பார்ப்பீங்க, பார்க்க முடியாது. அப்ப அந்த உணர்வின் தன்மை கம்ப்யூட்டர் பதிவு செய்யறது அந்த உணர்வின் மோதல் என்ன செய்யறாங்க, எனவானாலும் கைது செய்யறாங்க. அந்த கோளுக்கு அழைத்து செல்லும், அந்த கோளுக்கு அழைத்து செல்லும் போது அந்த வட்டப்பாறைகள் நினைக்கிறாங்க கோளுக்கு ஒழுங்குறாதபடி துளைக்கும் வெட்டப்பாறை என்ன செய்யறான், அந்த ஈர்க்கும் தண்ணி வரப்பும் இதோட போனா இதைக்குள்ள முறை செய்வார். விஞ்ஞானிதான் செயல்படுத்துறாரு. மெய்ஞானிகள் அந்த உணர்வு எடுத்து நமக்குள் பிரிச்சு நம்மளுடன் வாழ்ந்த அந்த ஆன்மாக்களில் நாம் இணைத்து, ஏன்னா அவங்க உணர்வு நமக்குள் உண்டு. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று எண்ணும் போது நேராக சப்தரிஷி மண்டலத்தில் இவங்க இந்த உடல்பெரு உணர்வுகள் கிடைத்தவர்கள் சுத்து பொசுகள் என உடல் பெறாத நிலை பெற்றவர்கள் இந்த உணர்வு பட்டத்தில் இந்த உடல் அந்த உயிரில் உள்ள அந்த உணர்வு அங்கே கரைச்சிருக்கு. அது கரைச்சதும் நமக்குள் அறிவா இருந்த ஒளி இருக்கு. அப்ப அந்த ஒளி பட்சத்தில் அவங்க சொல்லத ஆரம்பிச்சு. அப்ப அந்த உணர்வின் தன்மை எடுத்ததும் அவங்க தனிப்பட்ட யான் நினைச்சிடும் கணவன் இல்லாத நிலையை அனுப்புறோம் மனைவி போகுது. அந்த மனைவின் தன்மை ஆன வெறுப்பாடு என்ன செய்யறோம், கணவன் அதே மாதிரி அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து ஒளிபுரி சரியில் வர வேண்டும் என்று என்னது. அப்ப அந்த சப்தரிஷி மண்டலத்தில் நினைவுப்படும் போது இவர்கள் அடிக்கடி என்ன உடனே இந்த உடல் ஒட்டி சேர்ந்தப்போ அங்க போகும் கண்டாபடி அங்க போயாச்சுன்னா போறோம். அது உணர்வு என்னாலே ஆட்டாபடி அங்க எடுத்து இப்ப நாம எல்லாரும் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்கு தொடுக்கிறது. அந்த பதிவு இல்லைன்னா நாம் அங்கே அனுப்ப முடியாது, சொல்ல முடியும். அப்ப அந்த மனைவியின் நிலை இருந்தால் கணவன் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எடுத்த உடனே அங்க போயிடும். முதல்ல இவங்களால சேர்த்து அங்க அனுப்பி வைக்கிறோம், உடல் பெற உணர்வுகள் அனுப்பிடுது. ஆனால் இதே சமயத்துல இணைந்த உடனே அவர் உணர்வு இங்க இருக்குது, இந்த ஒளியின் உணர்வு இங்க பெறுகிறோம். என ஒண்ணும் கலந்து உடலுக்கு சேர்ந்தப்ப அங்கதான் போகும். இப்ப ஒரு நந்த நேரத்துல வெறும் பாசமா இருக்கிறோம், எனக்கு இப்ப நன்மை செய்தான் நான் விட்டுட்டு போறேன்னு என்ன போறோம், இங்கதான் போகும் சொல்றது. அப்ப நாம இப்ப முந்தி பழக்கத்தை விட்டுட்டோம், இப்ப மீண்டு வந்த ஞானிகள் தந்த வழியை உங்களுக்கு தொடர்ச்சி. இதன் வழியில நீங்க எதை செய்றீங்களோ இந்த மனிதனானத்தின் துறையிலான நிலைகள் அடைந்தவர்கள் அவர்கள். அந்த காலத்தில் அப்படி அடைந்தவர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லுவோம். இந்த சப்தரிஷி மண்டலத்தில் இப்ப கண்ணுக்கு புலப்படாத அனுப்பமாக உண்டு. ஏன்னா அவர் பல கோடி ஆண்டுகள் ஆயுதான் வழியும் தெரியுமா புரிய என்னும் பலனா இருந்த நிலை. இந்த சூரிய குடும்பம் அழிந்தாலும் அவர்கள் பிரமண்டலம் என்று சூரிய குடும்பம் கவர்ந்ததனால் அதில் அவரும் நஞ்சியாக உருவாகும் உணர்வை ஒளியாக மாற்றிடும் தரம் வருதுனால் இன்னும் 16 அடக்கு பல இடங்களுக்கு இந்த சூரியன் அறிந்தாலும் அவங்க ஒரு எல்லையில் இருந்து தனக்கு உருவாகிப்பாங்க. எந்த எல்லையில் இருக்கிறாங்களோ இதே எல்லையாக துருவமாக வைத்து சப்தரிஷி மண்டலம் இங்கே சூரியனை சுற்றி வர்றதும் இதே போல இந்த வட்டத்தை வளர்த்துக் கொள்வார். ஆக அந்த மனிதர்களாக பிறந்தவரெல்லாம் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததான். அந்த அண்டம் பேரண்டம் எத்தனையோ நிலைகள் பெற்று இதுல எத்தனையோ கோடி ஆண்டுகள் வரப்போங்கும் நட்சத்திரங்கள் கலந்து முதல் அணுவாகி கோளாகி நட்சத்திரமாகி சூரியனானது பின் அது நட்சத்திரமாகி கோளின் தன்மை அடைந்தது பல. இப்படி இந்த குடும்பம் அழிந்தாலும் இப்படி எத்தனையோ நிறைந்து ஒரு சூரிய குடும்பத்தில் எத்தனையோ கோடி மேலுங்கிறோம். அடுத்த சூரிய குடும்பங்கள் எத்தனை இருக்கும், இப்ப நம்ம 2000 சூரிய குடும்பம் வாழ்றோம், ஒன்றோட ஒன்று துணை கொண்டு வாழும். ஆனா இந்த 2000 சூரிய குடும்பங்களும் வேற 2000 சூரிய குடும்பங்கள் ஒழுத்துவது எடுக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் மனிதனாக உருவானதன் ஒளியாக மாறிய பின் இது தனித்தனியா தெரியும், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த எல்லையில் இருக்கு. அதனால நாமும் என்னும் பதிலாக இருந்த நிலையை அடைய வேண்டும். இல்லை என்றால் நாம் மீண்டும் செய்யப்படையா. அதனால நாம் யார் இருந்தாலும் இப்ப நாம பல பேர் நம்ம மூதாதைகள் அனுப்பியிருக்கிறோம், உடலுக்கு போனாலும் நம்ம யாருமே தயவு தேவை நம்ம அடிக்கடி காலை துருவ தியானத்துல என்ன செய்யறோம், துருவ மகேசி நான் சக்தி வரணும் அந்த பத்திரிஷம் மன்னர்த்து தானியங்கள் நம்ம மூதாவது தியானம் அங்கே செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நம்ம உணவு ஆட்டாமதியா வளர்ந்துருக்கு, நம்ம புகும் ஏதாவது இந்த உடவுட்டு போயாச்சு நாலு பெருக்கம் ஆயிடுச்சுன்னு அங்கதான் உயிரை அழைச்சிருக்கோம் மாதிரி இங்க விடாது. அதை நீங்க பழக்கத்துக்கு கொண்டாங்க முந்தி செய்தாங்க இப்ப தேவை, ஏன்னா இந்த ஒருத்தர் தொடர் வேணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு முந்தி அவங்களும் அனுப்புறோம், எல்லாரும் சேர்ந்து இந்த உணர்வு ஐக்கியமாகும் போது அங்கே ஐக்கியமாகுது.
மின்னிலே தோண்டிய ஒரு உயிரணு சந்தர்ப்பவசத்தால் பூமியினுடைய ஈர்ப்பிற்குள் வந்து தாவர இனச்சத்தில் விழுந்து தன்னுடைய வெப்பத்தால் அந்த மனத்தை நுகர்ந்து அது உரைய செய்து ஒரு புழுவாக உடல் பெறுகின்றது சிவன் ராத்திரி. ஆனாலும் ஒரு புழுவாக அது தோண்டினால் அதற்கு கண்கள் இருக்காது, அது நாளடைவில் அதனுடைய வளர்ச்சியினுடைய தொடர்ந்து செயல்பட போகும்போது அந்த தாவர இனத்திலிருந்து அந்த செடியிலிருந்து கீழே விழுந்து விட்டால் செடியினுடைய மனம் வருகின்றது, ஆனால் அருகில் செல்ல முடியவில்லை. இப்படி அது அந்த சந்தர்ப்பத்தில் தன் உணவுக்காக ஏங்கி நினைவாற்றலை செலுத்தி அது கிடைக்கவில்லை என்று வரம்போட போகும்போது அதற்குள் வேதனை வருகின்றது. இருந்தாலும் அந்த பசியினுடைய உணர்ச்சிகள் உந்தப்பட்டு அதற்குண்டான எண்ணங்கள் உணர்வுகள் அங்கே தோன்றப்பட்டு அதை கவரப்பட போகும்போது, அதாவது ஒளி கதிர் அந்த காண வேண்டும் பார்க்க வேண்டும் அது தெரிய வேண்டும் என்று இந்த நுண்ணிய உணர்வுகளை அது சுவாசிக்கப்பட போகும்போதுதான் அந்த உடலிலே இது சிறுக அந்த ஒளித்தன்மையாக ஒளிக்கதிர்களாக சிறுக சேர்ந்து இப்படி பல ஆயிரம் வருடங்கள் இது போன்று அது சுவாசித்து சுவாசித்து தான் ஒரு கண்ணுள்ள ஒரு உயிரினமாக அது வளர்ச்சிக்கு வருகின்றது. இது இயற்கையுடைய நீதிகள். ஆனாலும் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் கொசு நம்மை கடிக்கின்றது, ஆனால் இந்த கொசுக்கள் எல்லாம் நம் உடலிருந்து வெளிப்படக்கூடிய மனமும் சாக்கடையிலிருந்து வரக்கூடிய மனமும் நம் மனத்திலிருந்து வரக்கூடிய மனமும் இதில் இந்த உயிரணுக்கள் கவர்ந்து அதை உருப்பெற்று விட்டால் நம்முடைய உணர்வு அதிலே இருப்பதால் அது கண்ணுள்ள கொசுவாக வருகின்றது. இதே போன்றுதான் சாக்கடையில் இருக்கக்கூடிய சில புழுக்களுக்கு கண்கள் தெரியாது, ஆனால் அந்த புழுக்களை ஒரு குருவி அல்லது எறும்பு இது எல்லாம் உணவாக உட்கொண்டு விட்டால் அந்த உடலுக்குள் சென்ற பின் அது கண்ணில்லாது பல கோடி சரீரங்களில் வளர்ச்சியாகி பல ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்து வருவதற்கு அந்த கண் பெறுவதற்கு காலதாமதமானாலும் இந்த குருவியோ எறும்போ இதை உட்கொண்டு விட்டால் சீக்கிரமே அது கண் தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஏனென்றால் இதெல்லாம் இதுவும் ரூப மாற்றங்கள், ஒரு உடலுக்குள் விளைந்த நிலைகள் எப்படி மாற்றமாகிறது என்பதை குரு இதையெல்லாம் நேரடியாக காட்டுகின்றார். அதே போன்று நம் சில பேர் உடலை விட்டு பிரிந்தால் அந்த உடலை எரித்து விடுகின்றார்கள், ஆனால் ஒரு சில வழக்கங்களில் இந்த உடலை அப்படியே புதைக்கின்றார்கள். ஆனால் புதைத்தாலும் அந்த புதைத்த அந்த சரீரத்திலிருந்து அழுகி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணுக்கள் அது பல பல மாற்றங்கள் அடைந்து வெளியே செல்லுகின்றது. ஆனால் அதற்கும் பார்த்தோம் என்றால் அதிலே வெளிவரக்கூடிய அந்த உயிரணுக்கள் மீண்டும் மற்ற நிலைகள் விழுந்து புதுவிதமான பூச்சியாகவோ புழுக்களாக வந்தால் அது கண்ணுள்ளதாகத்தான் தோன்றும். இதையெல்லாம் இயற்கையுடைய நீதிகள் ஒன்றுக்கொன்று இணைந்து அதற்குள் அது நுண்ணிய நிலைகளாக வளர்ச்சி பெற்றது மற்றொன்றை கவரப்பட போகும்போது அதற்கு தகுந்த மாதிரிதான் புலநெறிவுகளுடைய தோற்றமாக அங்கு வருகின்றது. இதெல்லாம் மனிதனாக வளர்ச்சியடைஞ்சு வரக்கூடிய வளர்ச்சியடைந்த நிலைகளுக்கும் வளர்ச்சியற்ற நிலைகளும் எப்படி ஒன்றுக்கொன்று இணையப்பட போகும்போது எப்படி இதில் மாற்றங்கள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் குரு இங்கே உணர்த்துகின்றார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் அது வேதனைப்படும் நிலைகளோ அல்லது தொல்லைப்படும் நிலைகளோ ஒரு ஒரு கொலையை செய்கின்றார், அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுகிறார் என்றால் அந்த கொலை செய்யும் வேகமான உணர்வுகள் அங்கிருந்து வெளிவருகின்றது, அந்த உணர்வை தாங்கியும் அணுக்கள் வருகின்றது. ஆனால் யாரை அவன் கொலை செய்ய முற்படுகின்றானோ அவனுக்குள் இந்த உணர்வுகள் இணையப்பட போகும்போது அவனுக்குள் பதட்டமும் பயமும் அதிர்ச்சியான உணர்வும் வருகின்றது. இது ரெண்டுமே அணுக்கள் தான், ஆனால் இந்த அணுக்களை மற்றொருவர் உற்று நோக்கி இதை பதிவு செய்தால் அவருடைய உடலிலே இத்தகைய அணுக்கள் ரெண்டு விதமான அணுக்களும் அங்கே அணுக்களாக விளைய தொடங்குகிறது. எப்படி ஒரு கண்ணில்லாத புழு கண்ணுள்ள ஒரு உயிரினங்களுக்குள் அது சந்தர்ப்பம் அது இணைய நேர்ந்தால் அதற்கு எப்படி இந்த மாற்றங்கள் வருகின்றது, இது போன்றுதான் நாம் மனிதனாக சாந்தமாக அன்பாக பண்பாக பரிவாக பாசமாக வாழ்ந்து வந்தாலும் கூட இது போன்ற சந்தர்ப்பத்தில் நாம் ஒற்று நோக்கி கவர்ந்து நமக்குள் விளைய வைக்கும் இது போன்ற உணர்வுகள் விளைய தொடங்கினால் நமக்குள் தீய வினைகளாக வருகின்றன. ஏனென்றால் அது இறை தேடி அது தன் உணவுக்காக தன் இனமான உணர்வை அது கவர யார் கொலை செய்தானோ யார் அந்த பாதகமான செயலை செய்ய அந்த உணர்வுகளை தூண்டினானோ அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை கவரப்பட போகும்போது நமக்குள் இது மாற்றங்கள் வருகின்றது. இது போன்ற நிலைகளைத்தான் மனிதன் தன்னுடைய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் அறியாது வரக்கூடிய இந்த வினைகளை இந்த வித்துகளை உடலுக்குள் இதுபோன்ற அணுக்களுடைய மாற்றங்களை இப்படி உருவாகிவிடக் கூடாது. மனிதன் மனிதன் அல்லாத நிலைக்கு அவன் சென்று விடுவான் என்பதை மனிதனை நல்வழிப்படுத்தும் நிலைக்கும் மனிதனுடைய உயிரான்மாவை மனிதனுடைய ஜீவான்மாவை மனிதனுடைய ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் நிலையாக அதே சமயத்தில் இதற்கெல்லாம் மேலே இந்த பரமாத்மாவின் தூய்மைப்படுத்தும் நிலைகளுக்கு தான் விநாயகர் சதுர்த்தி என்று ஞானிகள் மிகவும் தெளிவாக 12 மாதங்களில் 12 விதமான அந்த சாஸ்திரங்களின் தத்துவங்களையும் அதற்குண்டான ஒரு காரண காரிய நிகழ்ச்சிகளாக விழாக்களை வைத்து அதன் மூலமாக உயர்ந்த உணர்வை வருடம் பூரம் எடுப்பதற்கு உணர்த்தினார்கள். ஆக அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்தம் என்றால் கல்லிலே விநாயகரை செய்து கும்பிடலாம். ஆனால் அன்றைய தினம் பார்த்தம் என்றால் களிமண்ணிலே தான் செய்கின்றார்கள். ஆனால் நாம் அதை ஏன் என்று எண்ணுவதில்லை. ஆனால் கடைசியில் அந்த களிமண்ணில் அந்த செய்த விநாயகருக்கு எல்லா பூஜைகளும் மற்ற அதற்கு படைக்க வேண்டியதெல்லாம் படைத்து எல்லாம் செய்தாலும் கடைசியிலே அந்த களிமண் அந்த அதில் செய்யப்பட்ட அந்த விநாயகரை கடலிலே கொண்டு போய் கரைக்கின்றன, அதுவும் செயல்படுத்துகின்றன. ஆனால் ஏன் என்று தெரிவதில்லை. செய்ய சொல்லியிருக்கிறார்கள், செய்ய வேண்டுதான். ஆனால் அதனுடைய உண்மை நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு தான் குரு இங்கே விளக்க உரையா முடியிருந்தால் இதில் எவ்வளவு பெரிய சூட்சம் இருக்கின்றது. நம்முடைய ஈர்ப்போட்டத்தில் நமது காற்று மண்டலமாக இருப்பது நமது ஆன்மா என்று சொல்கின்றோம். அது புறத்திலிருந்து நாம் பதிவாக்கி கண்ணுடைய காந்தப்படம் அது கவரப்பட்டு வந்தால்தான் அந்த ஆன்மாவிலே வரும். அது வந்த பின்தான் நாம் மூக்கின் வழி இதை சுவாசிக்க முடியும். மூக்கின் வழி சுவாசிப்பதுதான் உயிரிழப்பட்டு உடலுக்குள் சென்று ஜீவ ஆன்மாக்களாக மாறும். அதாவது புறத்தில் இருப்பது பரமாத்மா என்றாலும் நமக்குள் வந்து ஈர்ப்புக்குள் வந்தால் ஆன்மாவாகின்றது. அதை எளிதில் நாம் கவர்ந்து மூக்கு வழியாக சுவாசிக்கப்பட போகும்போது நம் ஜீவாத்மாவாக மாறுகிறது. ஜீவாத்மாவிலே உடலில் விளைந்த பின்புதான் உயிராத்மாவாக சேர்கின்றது. ஆக இந்த பரமாத்மாவில் இருந்து இது சுழற்சியாகிதான் நம் உயிராத்மாவுக்கு வருகின்றது. ஆனாலும் இந்த பரமாத்மாவில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் நாம் கவர முடியும். அதில் இல்லாததை நாம் கவர முடியாது. அதே போன்றுதான் நமது ஆன்மாவிலே அது வந்த பின்புதான் நமக்குள்ளும் அது வரும். ஆக இந்த ஆத்மாவில் இருந்து வருவதைத்தான் இந்த ஜீவாத்மாக்களும் எடுத்து உணவாக வளர முடியும். அது அந்த பரமாத்மா பரிசுத்தமாக தூய்மையாக ஞானிகள் உணர்வாக அல்லது மகிழ்ச்சி உணர்வாக அங்கே பதிவாகி இருந்தால் இந்த பரமாத்மாவில தீமை செய்யக்கூடிய அணுக்கள் தீமை செய்யக்கூடிய விளைவுகள் அங்கே இருக்காது. ஆக தீமை செய்யக்கூடிய நிலையில் கொண்டு யாரும் எண்ணவும் முடியாது, அதை வளர்க்கவும் முடியாது, அதை இயக்கவும் முடியாது. அது போன்ற ஒரு சந்தர்ப்பமே வராது. ஆக இந்த பரமாத்மாவை என்றுமே நாம் தூய்மையாக வைத்திருப்பதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி என்று ஒன்றை உருவாக்கி உதாரணமாக சூரியன் இங்கே பூமியில உருவாகக்கூடிய செடிகள் தாவரங்கள் அனைத்துமே அது உருவாகி இருந்தாலும் அதனுடைய மனங்களை அதனுடைய சத்துக்களை கவர்ந்து அலைகளாக இந்த காற்று மண்டலத்தில் பரமாத்மா என்று சொல்லுகின்றமே இதிலே தான் கவர்ந்து வைத்திருக்கின்றது. இங்கே நாம் எந்த விதையை விதைத்தாலும் அதே இனமான சத்து அந்த மனம் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு ஒரு பேங்க் போன்று இருக்கும். அதிலிருந்து அது இழுத்து கவர்ந்துதான் எந்த செடியும் எந்த தாவரமும் விளைய முடியும். அதற்குண்டான அந்த சத்து அந்த மனம் இந்த காட்டிலே இந்த சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகள் அருகிலே இல்லை என்றால் அந்த செடி வளையாது. அந்த சத்து சேர்த்து அது உருவாகவும் முடியாது. அது மடிந்து கொண்டேதான் இருக்கும். எவ்வளவு நாம் நீரை ஊற்றினாலும் பல உணர்வுகளை கொடுத்தாலும் கூட அது இழுக்கக்கூடிய திறனோ அது போன்ற சத்து இந்த காட்டு மண்டலத்திலே இல்லை என்றால் அந்த செடி விளையவே விளையாது. அது இது போன்றுதான் இன்று நாம் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த உணர்வுகளை நாம் பரப்புகின்றோமோ ரேடியோ டிவி ஸ்டேஷன்கள் எப்படி அலைகளை ஒரு ஸ்டேஷனிலிருந்து ஒளிபரப்பு செய்கின்றார்களோ மீண்டும் வீட்டிலிருந்து அதே இனமான நிலையை நாம் பிரித்து வைத்தோம் என்றால் அந்த ஒளி பரப்பாவதை இது கவர்வது போன்றுதான். இங்கே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கோபமும் ஆத்திரமும் பகமையும் சலிப்பும் சஞ்சலம் போன்ற உணர்வுகளை தொடர்ந்து ஒளிபரப்பு ஆக ஆக அதை வெளிப்படுத்தப்படுத்த உணர்வுகள் வெளி வர வர இதே உணர்வுகள் தாக்கப்பட்டுதான் அடுத்தவர்கள் இதை உற்று நோக்கி பதிவானால் இந்த வினை அங்கே வித்தாக மாறி அதே இனமான உணர்வுகளை இதற்கு முன் மற்ற மனிதர்கள் வேதனைப்பட்ட சலிப்படைந்த சங்கடப்பட்ட கொலை செய்த ஆத்திரப்பட்ட பயந்த இப்படி எத்தனை உணர்வு மனிதர்கள் வெளிப்படுத்தீர்களோ அத்தனை இது கவர்ந்து அங்கங்கே மீண்டும் இது விளைந்து மீண்டும் இது பெருக 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 ஒன்றாகி 10,000, 100,000 என்று இப்படி ஒருவருக்குள் விளைந்த உணர்வுகள் பல்கி பெருகி இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக மாறிவிடும். இன்று நாம் உலகில் இந்த வருடம் நாம் சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை ஆகிவிட்டது, காட்டு மணல் நச்சாகிவிட்டது என்று சொல்லுகிறோம் என்றால், இதை குருநாதர் அங்கே பல வருடங்களுக்கு முன்பே இதை கணித்து இந்த காற்று மண்டல மண்டலம் நச்சாகக்கூடிய பின் விளைவுகளை முன் அனுசரித்தே இந்த உபதேசத்தை உணர்த்தியுள்ளார். காற்று மண்டலம் நச்சாகிறது என்றால், இதுபோன்று மனிதர்கள் தங்கள் அறியாமல் எடுத்துக்கொண்ட தீய வினைகள் தான் சிறுக சிறுக விளைந்து பரமாத்மாவிலிருந்து தனது ஆத்மாவாகவும், ஆத்மாவிலிருந்து ஜீவாத்மாவும், ஜீவாத்மாவிலிருந்து உயிராத்மா விளையப்பட்டு இந்த மீண்டும் சுழற்சியாகி மீண்டும் இதே உணர்வு கலந்த நிலையில் மீண்டும் மனிதர்களால் உருப்பட்ட ஒவ்வொருவரும் இதை கவர்ந்து அவர்களுக்குள் இது விளைய விளைய அது பரப்ப பரப்ப இந்த காற்று மண்டலமே முழுமையாக மனிதனுடைய சிந்தனைகளை குலைக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய உணர்வுகளாகவே மாறிவிட்டது. அதற்குண்டான விளக்கத்தை தான் இதில் கொடுக்கின்றாக. இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி என்று அந்த களிமண்ணை காட்டுகின்றார்கள். மனிதர்களை வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இதுபோன்று அந்த தீமையின் விளைவுகள் நமக்குள் வினைகளாக வித்துகளாக விளையாத வனம் தடுக்க வேண்டும் என்றால் ஈஸ்வரா, அந்த அதிகாலை துருவ நட்சத்திரம் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் துருவபதி வழிவதை வருவதை உயிரை எண்ணி தாய் இருந்த எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உயிராத்மாவும் இதை வலுகொண்ட நிலையில் சுவாசித்து இழுத்து தனது ஆன்மாவாக, அதாவது விண்ணிலிருந்து வரக்கூடிய துருவ நட்சத்திரத்தின் உடலை இங்கே கவர்ந்து நமது ஆன்மாவாக பெருக்கி நாம் வாழக்கூடிய இடங்கள் அதிகமாக பெருக்க 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 நமது ஜீவான்மாவில் இந்த சக்தி பெருகி நம் உயிரான்மாவில் இது விளையத் தொடங்கினால்தான் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் நமக்குள் பாதிப்பு ஆகாதபடி, அந்த உணர்வுகள் விளையாதபடி அதை தடுக்க முடியும். நமக்குள் இந்த பேரருள் பேரலை உணர்வுகளை நம் ஆன்மாவில் பெருக்கினால்தான் அந்த தீமை செய்யக்கூடிய அணுக்கள் தீமை செய்யக்கூடிய அலைகள் அது ஒதுங்கி நிற்கும். ஆக ஒதுங்கி அது அனாதையாக மாறும்பொழுதுதான், ஏனென்றால் சூரியனுடைய வேலை அதில் உருவான அந்த வெத்துகளுக்கு அதன் மனங்களை அது சத்துக்களை உணவாக கொடுத்து வளர்ப்பதுதான் சூரியனுடைய வேலை. எப்படி ஒரு மரத்தில் அதில் உருவான இலைகள் அது நீர் சத்தையும் சூரியனுடைய காந்த சக்தியும் மற்ற நிலையில் கவர்ந்து அது பசுமையாக இருக்கின்றது. ஆனால் அந்த இலை மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டால் அந்த ஈரப்பதத்தையும் அதனுடைய சத்தையும் உடனடியாக சூரியன் கவர்ந்து தனக்குள் கவர்ந்து கொள்ளும். இதே போன்றுதான் நாம் இன்று மனிதர்களால் வாழக்கூடிய நாம் வேதனைப்பட்ட சளிப்படைந்த சங்கடப்பட்ட இதுபோன்ற வித்துகளை நமக்குள் மீண்டும் மீண்டும் பதிவாக்கி ஒரு விவசாயத்தில் மகசூல் எடுப்பது போன்று நமக்குள் இதை வளர்த்து இதே மீண்டும் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த சூரியன் இதை வளர்க்கத்தான் அது உறுதுணையாக இருக்கும். ஆனால் இதை வளர்க்கக்கூடிய ஆன்மாக்களோ வளர்க்கக்கூடிய மக்களோ ஈர்க்கக்கூடிய உணர்வுகளோ எந்த மனித யார் மீத ஈர்க்கவில்லை என்றால் அது ஒதுங்கி நிற்கும். ஒதுங்கி நின்றால் சூரியன் அதை கவர்ந்து சென்று சூனிய பிரதேசத்திற்கு அழைத்து செல்லும். சூனிய பிரதேசத்திற்கு அழைத்து சென்று அங்கு மற்ற விஷத்துடன் கலந்து அது புதுவிதமான நிலைகளாக மாற்றிவிடும். அது இதைத்தான் தெல்ல தெளிவாக உணர்த்துவதற்காக இந்த தீமையான உணர்வுகள் சதுர்த்தி நிறுத்த வேண்டும். எப்படி ஒரு பருப்பை வேக வைத்தால் அது மீண்டும் மண்ணிலே விதைத்தால் விளையாத, இதுபோன்று தீமையான உணர்வுகள் அந்த வித்துகள் உருவாகாதபடி அதை வேக வைத்து மீண்டும் அதனுடைய சிறிதளவு சாடல் கூட இந்த காற்று மண்டலத்தை இல்லாதபடி அது மாற்ற வேண்டும். அதைத்தான் அங்கே கடலிலே கரைக்கும்படி அந்த களிமண்ணால் செய்த விநாயகரை அந்த வினைகளை தீய வினைகளை கரைக்கும்படி சொன்னார்கள் ஞானிகள். அந்த மகிழ்ச்சியில் அரிசக்தி நாம் பெருக்கி இந்த வினைகளை இதுபோன்று கரைத்து விட்டோம் என்றால் இந்த பரமாத்மா தூய்மையாகின்றது. பரமாத்மா தூய்மை ஆனால்தான் நமது ஆன்மாவும் தூய்மையாக, நமது ஜீவான்மாவும் தூய்மையாக, நமது உயிரான்மாவும் தூய்மையாக முடியும். அதுபோன்ற ஒரு பழக்கத்தை ஒரு பயிற்சியை ஏற்படுத்தத்தான் அன்றைய காலத்திலேயே இதை ஞானிகள் நமக்கு தெளிவாக காட்டியுள்ளார்கள். ஆனால் காலத்தால் இதையெல்லாம் மாறிவிட்டது. சாங்கியம் சாஸ்திரமாகத்தான் சென்று விட்டதே தவிர ஞானிகள் சொன்ன நிலைகளை நாம் செயல்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் கவசம் போன்று நமக்குள் இதை உணர்த்தி வாழக்கூடிய இந்த பூமியும் சரி நம் ஊரையும் சரி நாட்டையும் சரி தூய்மைப்படுத்துவதற்கு இதை காட்டியிருந்தாலும் இது காலத்தால் மறைந்து மீண்டும் நன்மைகள் வளர்வதற்கு மாறாக தீமையின் விளைவுகளை பதிவு செய்யப்பட போகும்போது என்றால் நாம் பதிவு செய்த இந்த உணர்வுகள் நமக்குள் வித்தாக விளைந்து விட்டால் நம் அந்த அணுக்கள் அதனுடைய உணர்ச்சி அது பசிக்கு உந்தப்பட போகும்போது இந்த உணர்ச்சிகள் சிறுமூளைக்குத்தான் வரும். சிறுமூளையில் எட்டிய பின் உயிருக்கு ஆணையிடப்பட போகும்போது இந்த உயிர் காட்டிலிருந்து அதை கவர்ந்து புலனறிவுகளுக்கு இதே ஆணைகளை இடப்பட போகும்போது நாம் எதை மறந்தமோ எதை வேண்டாம் என்று விளக்கினமோ அதை நினைவுபடுத்திய பின் மீண்டும் அது கிளர்ந்து எழுந்து, அதாவது வெகுநாள் மழை இல்லை என்றாலும் மண்ணிற்குள் மறைந்த வித்துகள் மழை பெய்ததும் தளதளை என்று வளர்வது போன்றுதான். நாம் இந்த வினைகளை அறுக்கவில்லை, வினைகளை வேக வைக்கவில்லை, வினைகளை நிறுத்த சதுர்த்தி செய்யவில்லை என்றால் அந்த மறைந்தது மீண்டும் யாராவது ஒருவர் நினைவுபடுத்தி அந்த உணர்ச்சிகளை தூண்டினாலே போதும், அந்த எண்ணங்கள் உணர்வுகள் மீண்டும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அலைகளை இழுத்து கவர்ந்து நமது உடலுக்குள் சேர்த்து நம் ஜீவான்மாவும் விளையத் தொடங்க உயிரான்மாவில் இந்த செத்து விளைந்து மீண்டும் இந்த உயிரான்மாக்கள் காற்று மண்டலத்தில் கலக்க கலக்க எத்தனை ஆன்மாக்கள் இங்கே தீமை செய்யக்கூடிய உழவுகளாக தீய வினைகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமைகின்றது. இந்த காற்று மண்டலம் முழுவதுமே மீண்டும் மாசுபடுத்த நிலையாக நச்சுத்தன்மை கொண்ட நிலையாக ஆக மனிதர்கள் நல்ல உணர்வு எண்ணினாலும் கூட நல்லதை பெற வேண்டும் என்று முயற்சித்தாலும் கூட இந்த அடர்த்தி இந்த அழுத்தம் அதிகமாக தாக்கப்பட போகும் மனித நல்ல சிந்தனைகளை அது மீண்டும் குறுக்கிக் கொண்டேதான் அவர் அதைத்தான் குருநாதர் இங்கே இந்த தீமை செய்யும் உணர்வுகளும் இந்த ஆன்மாவிலிருந்து அகற்றி ஆத்ம சுத்தி என்ற நிலையை நாம் வலுகொண்டதாக மாற்றி இது பாதுகாப்பு கவசமாக ஆக்கி அந்த சப்தரிஷி மனம் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் உணர்வுகளை நாம் பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து இந்த காற்று மண்டலத்தில் பரப்பி அந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் இங்கே அதிக அளவில் நாம் பரப்ப பரப்பதான் நமது ஆன்மாவும் தூய்மையாகும் இந்த பரமாத்மாவும் தூய்மையாகும். ஆக மற்றவர்களுக்கு இது எளிதில் பெற்று அவர்களும் இது வளர தொடங்கினால் அவர்களுக்குள் இது விளையத் தொடங்கினால் இதுபோன்ற தீமையின் விளைவிலிருந்து நாம் நம்மை காத்து ஊரை காத்து உலகை காத்து மகளிர் காட்டிய வழியில் அந்த மெய்வெளி செல்ல முடியும் என்பதை உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
கண்ணு இல்லைங்கிற போது பார்க்க வேண்டும் என்ற உணர்வு தோண்டி தோண்டிதான் அது வரும். கண் இல்லாத குழுவாக பிறந்தாலும் கண்ணோட உயிரணுக்கு கொச்சி சாப்பிட்டு விட்டால் இந்த உணர்வின் தன்மை கலந்து மீண்டும் கண்ணுள்ளதாக நம்ம சீக்கிரம் வந்தது. ஆரம்பத்தில் இந்த உயிரணுக்கள் வளர்ச்சி இல்லாத போது பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து உடலின் எண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த ஒளிகின்ற கதிராக வந்ததுதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் பல சரீரங்கள் சேர்த்துக் கொண்டவர்களுக்கு கண்ணா உருவாகும் ஆரம்ப நிலையில். இப்பெல்லாம் தேவையில்லை. இப்ப மனிதனின் மனமும் மற்ற நிலையும் சேர்த்து இங்க வரப்பும் போது கொசு கண் வந்துடும், கொசு கண் வந்துடும். அதே சமயத்துல நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை புழுவுகள் அந்த சாக்கடை புழுவுக்கெல்லாம் கண் இருக்கிறது. ஆனா புதிய அதை எடுத்து சாப்பிட்டதுன்னா அது கண் வந்துடும். ஒரு இரும்பு அதை கழிச்சதுன்னா அதுக்கு கண் இருக்குது. செத்தது அப்படின்னு சொன்னா அது சாகும் போது இரும்போட உடலுக்குள்ள வந்து அது கண் வந்துடும். இதுக்கு ரொம்ப சீக்கிரம் கண் வந்துடும். அதனால இந்த கண்கள் பற்றி இப்ப இருக்கிறதெல்லாம் மனித உடல் இருந்து வருவதும் மற்ற நிலையில் உருவாகுவதும் நாம் மனிதனை பிரயோசித்தோம்னா பலவிதமான குணங்களுக்கு ஒப்ப பலவிதமான அழுக்குகள் வளரும். அது வெளிவந்த விருப்ப அது என்ன செய்யுது? அது கண்ணுள்ளதாக தான் உருவாகும். இப்ப நம்ம மரத்திலேயே பார்க்கலாம் கண் இல்லாத இருக்கும். மரம் இருக்கும்போது கண் இருக்காது. அது வெளிவந்த விருப்பாடு மற்றது ஏதாவது குறித்து சாப்பிட்டதுன்னா அந்த கண்ணுள்ளதான இந்த உணர்வு எடுத்து கண்ணுள்ளதா. அதனால இப்ப இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு இந்த பூமி முழுதும் மனிதனாக உருவாக்கிய மனிதனுக்கு உருவாக்கிய உணவின் தன்மைகள் கருவாகவும் உருவாகும் அணுவின் தன்மையாக இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருக்கிறது. இதனால் மனிதனுக்குள் வேதனைப்படும் உணர்வுகள் பரப்பியிருந்தால் இன்னொரு மனிதன் வேதனைப்பட்டால் இந்த வேதனை அணுக்கள் அங்கே எடையாக்கி அந்த உணவின் தன்மை செய்கிற அவனை புரிந்துள்ள வைக்கிறது. ஆக மனிதனுக்குள் எத்தனை நோய்கள் உருவானதோ இவனின்றி வெளிப்பட்டது காற்று மண்டலத்தில் இருக்கு. இந்த விஷத்தன்மை கொண்டதாக தான் இருக்கு. மனிதனுக்கு மனிதன் கொன்று புசிக்க வேண்டும் என்று சிந்தனை எடுத்தான். பல கருவிகளை உருவாக்கினான். கொல்லும் போது ரசிக்கின்றான். கொல்லப்பட்டவன் பதறுகின்றான். ஆக இந்த ரெண்டு உணர்வு நீங்கள் உருவாக்குகின்றது. பதட்டத்தில் உருவாகும் போது பதட்டத்தில் உருவாக்கும் அணுக்களாக உருவாகின்றது. கொல்லும் உணர்வுகள் நவரப்படும் போது அடுத்து எழுதி கொள்ளும் போது மகிழ்ச்சி பெறும் நிலைகள் மனிதனுக்குள் இப்போ உருவாகின்றது. இந்த அணுக்களின் உணர்வுகள் நமக்குள் நவரப்படும் போது அத்தகைய அணுக்கள் நமக்குள் ஆகணும். அந்த எடை தேவை தான் நுகரப்படும். அந்த உணர்வு எண்ணங்கள் வருமோ அதே காரியத்தை செய்யும் சொல்றது. ஆகினால இது நாளடைவில் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மை ஆகிவிடும். இந்த நச்சுத்தன்மைகள் உருவாகாதபடி தடுப்பதற்காக தான் நன்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தீமையின் உணர்வு நிலைகள் வளராத தடுக்க வேண்டும். இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நாம் பேசுறோம். நாம் பேசி தொடர்கொள்ளும் போது நான் வேதனைப்பட்டால் நீங்கள் வேதனை உணர்வை எடுத்துக் கொள்கிறேன். அது வேதனைப்படும் ஒரு உணர்வு நவரப்படும் இதுவும் வந்து வருகின்றது. இப்படி மனிதனுக்கு மனிதன் யாரும் பிரிவில்லாதபடி வளர்த்து வைக்கிறோம். ரெண்டு பேர் பேசி உணர்வும் சூரியனை எடுத்து வைத்திருக்கு. இப்ப அந்த மனிதன் நல்ல மனிதனா இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். நீங்க பழகி வைத்திருக்கிறீங்க. அதுக்காக இந்த மனிதனுக்கு நோயாகிவிட்டது என்று சொன்னத்தில் அந்த உணவின் தன்மையை எடுத்துக்கொண்டதும் அந்த நல்ல மனிதன் உணர்வு நமக்குள் இருந்தாலும் ஆனால் நல்ல மனிதனுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு எண்ணும் போது அந்த உணர்வுகள் அந்த நல்ல மனிதன் உணர்வு எளிதில் அந்த நோயின் தன்மை உருவாக்கி இங்கேயும் நமக்கு நோயாக உருவாய் அர்த்தமாக இங்க நோயாக நாம் தவறு செய்யவில்லை. ஆனா நோயின் தன்மை உருவாகும் போது அவர் மேல பாசத்தின் தன்மை அதிகமான பின் அவர் உடல்ல விளைந்த நோயின் தன்மை நமக்குள் அதிகமாக சேர்ந்து அவர் இறந்தால் அவருடைய பற்று வலிமை எவ்வளவு இருந்ததோ அந்த உடலுக்கு இறந்த பின் நாம் எண்ணத்தில் வருவோம்னா நான் தான் நம்ம உணர்வு
பாக்கலாம். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, திடீர்லேருந்து எப்படி ஒரு மனமாற்றானாரு அப்படின்னு பாருங்க. இனி எல்லாம் ஒரு மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொண்ட உணர்வு வரிசை மீது ஏற்று. அதனால இதை போன்ற நிலையில் நமக்கு உருவாவது நாம் எப்படி தடுக்க வேண்டும் என்பதற்கு தான். இப்படி நாம் கேள்விப்பட்டாலும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், ஈஸ்வரா இந்த உணர்வை எடுத்து, நாம் இந்த உணர்வை எடுத்துக்கொண்டு அவர் நல்ல நல்ல தர வேண்டும், அவர் அருளை தர வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் மாற்றுகிறது. ஆகவே இதை போன்று நாம் எடுத்தாலும் இந்த காற்று மண்டலங்களை நச்சுத்தன்மை பெருகி இந்த நச்சுத்தன்மையை நாம் நீக்கி நமக்குள் வளராது தடுப்பதற்கும், இதை எடை கொடுக்காது வளராது தடுப்பதற்குத்தான் அங்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலை 4 மணிக்கெல்லாம் சாதாரண மனிதனுக்கும் தெரியற மாதிரி செய்வோம். களிமண்ணில் பொம்மையை செய்து அதுக்கு முன்னாள் கல்லு கல் எடுத்து அதை வாங்கி வச்சு கும்பிடலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணில் தானே பொம்மையை செய்வோம், அதை வாங்கி அன்னைக்கு பார்த்தா நல்ல விநாயகி ஆகுது. மாலை போடுறோம், ஆடம்பரம் பட்டுறோம், வாழை மரத்தை வைக்கிறோம், மஞ்சள் கொம்பு வைக்கிறோம், இனிப்பு வைக்கிறோம், கரும்பு வைக்கிறோம், எல்லாத்தையும் வச்சு சமைக்கிறோம், பூஜை செய்யறோம், ஆடுறோம், பாடுறோம், தண்ணி கொண்டு போய் தண்ணீரை கொண்டு கரைக்கிறோம். கால சக்தி எடுக்கும், நாம் அதை பழகியவர்கள் அந்த காலத்தில் அந்த விநாயகர் சதுர்த்தி தண்ணிக்கு காலையில எங்களுக்கு என்ன அந்த துரு மகேஷனா சக்தி நான் பெற வேண்டும், என் உடம்பு முழுது பொண்ணு, என் ஜீவாத்மா பண்ணி, என் ஜீவனுக்கு பண்ணி சேர்ந்தேன். தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லும், மனைவியும் தன் கணவருக்கு பிழைக்க வேண்டும் என்று உணர்ந்து வலுப்பறைக்கு வலுப்பறை செய்து ரெண்டு பேருமே எண்ணங்கள் என்னன்னு மகிழ்ச்சியின சக்தி இந்த உலகம் முழுதும் பண்ண வேண்டும். நான் யாரிடமெல்லாம் சந்திச்சோனோ பேசித்தோனோ அவன் குடும்பம்லாம் நலம் பெற வேண்டும், அவன் அருள்வழி படர வேண்டும், அவன் குடும்பத்தில் அறியாத இருவர்கள் நீங்க வேண்டும், வெளிப்புறம் காணும் நடைகள் பகமையுடனே நமக்குள் நுழையாதபடி முதலீடு செய்யும். இப்ப நான் பையன் மேலே இருக்கிறோம், அன்னைக்கு மகிழ்ச்சி நான் சக்தி பெறும், அவன் அருஞானம் தரணும் அப்படின்னு நான் நினைக்கணும். இந்த அன்னைக்கு தினத்தில் இந்த இருக்கிறானே உன்னை நான் வணங்குறேனே இப்படி இருந்தா நமக்கு அந்த ஆனால் அவன் அறியாத இரு நீங்களும் மெய்ப்பொருட்கான நடைபெற வேண்டும் என்று இந்த உணர்வை சொல்லும். அன்னைக்கு தினத்துல அந்த பையனும் என்ன நினைக்கணும், மகிழ்ச்சி நான் சக்தி நான் தரணும், என்னோட முழுது பண்ணணும், அம்மா அப்பா ராஜி நான் தரணும், அவன் அறுவழி நான் தர வேண்டும் என்ன இந்த மாதிரி நம்ம பகுதியில் உணரானாலும் இந்த விழாக்கள் காலத்தில் ஒன்றரை இணைத்து உணர்வின் தன்மை நம்ம பக்குவ கொடுக்க நிலைக்கு வைத்தார். இனி மறந்துடும் சொன்னா பையன் கேட்க மாட்டான், அவன் சாமி கும்பிடும் போதாலும் இந்த மாதிரி எண்ணி அம்மா அப்பா எல்லாம் கிடைக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வு வரும். அப்ப இவன் அறியாத இருள் என்ன செய்து அம்மா அப்பா தானே வெறுப்பும் தன்மை இங்க மறைகின்றது, அவங்க எண்ணும் எண்ணத்தை அவன் கவரும் சக்தி வருகின்றது சொல்றார். அப்ப இந்த எண்ணங்கள் காலையில் எழுந்திருச்சுன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் சூரிய ஒளி வரும், நமக்கு அந்த வெறுப்பின் தன்மை ஈர்க்கும் சக்தி குறைஞ்சவனே என்ன செய்யுது, நம்ம இங்க இழுக்கும் சக்தி இல்லை அது ஒதுங்கி நிற்கும். காலையில சூரிய நினைச்சில் வந்தவன் எழுதி மேலே சூரிய மண்டலத்தில் இந்த பூமியில அந்த சக்தி இருக்கிறது. அப்ப நாம எண்ணினாலும் புதுசா உருவாகுதில்லை, இது கிடைக்காது, இது மயங்கிப்போம், அப்ப சாப்பாடு கொடுக்காம இருக்கு. அப்ப நாம இந்த எண்ணங்களை மகிழ்ச்சியா சக்தி பெற வேண்டும் என்று தொடர்ந்து எடுக்க போகும்போது இந்த பரமாத்மா சுத்தமா இருக்கு, நான் உள்ளுக்கு எடுத்து போகும்போது இந்த ஜீவாத்மாக்கு அந்த தீமைகள் உள்ளவர்கள் அது சுத்தமா இருக்கு, அது சுத்தமா இருக்கு. இதுக்காக அந்த விநாயகர் சதுர்த்தி நீ சுத்தமாகும் போது உயிராத்மா ஒழியாம இருக்கும், நிறைய எடுத்துமா அந்த மனதின் தன்மையாக இருக்கும். இப்ப மனிதனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இந்த 12 மாதங்களுக்கும் 12 விதமான நினைவுகளை கொடுக்குறாங்க. தீபாவளி அன்னைக்கு அதை தான் கொடுக்குறாங்க, சிவகாத்திரி அன்னைக்கு அதை தான் கொடுக்குறாங்க, விஜயே நம்ம உயிர் இங்க வந்தவர்கள் 10 நாள் அடையக்கூடிய முறையை கொடுக்குறாங்க. காட்சி ஜோதி 2 மாசம் வந்தவனும் 6வது அறிவு காட்டியே இந்த விளக்க நம்ம வீட்டு வாசப்படையில வச்சு வீட்டுக்குள் வர இருளை நீக்கிறோம். அந்த காட்சி தினத்துல இதே மாதிரி எல்லாருக்கும் குடும்பம் அந்த வழியாக அப்படின்னு அந்த மகிழ்ச்சி நான் தெரியும். 12 மாதங்களுக்கு இந்த மாதிரி விதத்தை கொடுக்குறது, அது 30 நாளைக்கு ஒரு தரம் கழி சுத்தத்தை படுத்துறது, மொத்தமா வரது சேர்ந்துன்னா காலை அந்த 4 மணிலிருந்து நினைக்கிறது. தீபாவளி அன்னைக்கு அதே மாதிரி தான், அந்த துற மகிழ்ச்சி நான் சக்தி நான் தரணும், என்னோட மருந்து போடணும், என் ஜீவாத்மா கண்ணன் நரகாசுரன் அன்னைக்கு வந்தனார். இப்ப நீங்க என்ன என் கண்கள் கொண்டு வேதனை பெறுவதை பாக்குறீங்க, அதான் இவனுக்கு இப்படி ஆயிட்டதே மாசத்தால மரத்து அந்த உணர்வின் தன்மை வந்தப்ப நமக்குள்ள அந்த நோயின் தன்மை நமக்கு அசுர குணங்கள் விளையும், அசுர அணுக்கள் விளையும், நல்ல குணங்களை சொல்லும். இப்படி நம்ம வாழ்க்கை நாம் தவறு செய்யாமலேயே வரும், இங்கே நாம் நுகரும் உலகம் விநாயகர் சதுர்த்தி என்றால் டிவியின் உலகம் என ஒரு வித்து, அந்த வித்து நிறைய வளராத தடுக்கினாலே ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பார்க்கணும். அப்போ நாம இவ்வளவு புதுசா பாக்குறோம் அந்த உலகத்தில் வித்தாயும் தான் எனக்கு நாயகா விநாயகா விநாயகர் சதுர்த்தி. நாம அந்த வித்திற்கு நாம எப்படி களை எழுதிட்டோம்னா அந்த நல்ல நிலை கிடைக்கணும், அந்த அருண்யானத்தில் உலகின் தன்மை நான் பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த வித்திருக்கு கரைச்சு. அப்ப நான் உன்னதின் தன்மை எடுக்கும்போது காலை இருந்து சூரியன் எடுத்து அதை சூரிய மண்டலத்துக்கு போகுது, அப்புறம் கடல் அலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை எழுத்தனுச்சு அங்க கரைச்சு அதை எடுத்துக்கணும். அதான் முக்காவாசி நீர் நிலை இருக்கிற பண்ணோம், காவாசியில நாம எடுக்கிறோம். இது பரப்பிப்பு அதை அலைகள் அதை எழுத்து அனுச்சு அதை எடுத்து வச்சு. தீபாவளி அன்னைக்கு இதேதான் கண்ணன் நரகாசுரனை கொண்டான் அப்படின்னு அந்த கண்கள் அந்த துரு மலேசியின் அசக்கி நான் பெற வேண்டும் இப்பதா என் உடம்புக்கும் படவனும் என் ஜீவாத்மா பிறனும் பலமுறை செய்து விட்டு இது கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த உணரை வளர்த்துக் கொண்டது நான் பார்ப்போர் குடும்பங்கள்லாம் மலேசியின் அசக்தி பெறணும், அவன் குடும்பம்லாம் நலமா இருக்கணும், அவங்க அவங்க மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும், மலேசியின் அறக்கத்தில் வாழணும், அவன் குடும்பம்லாம் ஒற்றுமையா இருக்கும், என் வாடிக்கையாளர்லாம் நலம் பெறணும், வாடிக்கையாளர் அவன் கஷ்டத்தை சொல்லியிருப்பான் கேட்டு இந்த மாதிரி நான் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் அங்க நடைபெறணும் அப்படின்னு எல்லாரும் அந்த மனைவி அசக்தி பெறணும், எல்லா குடும்பமும் நல்லாலும் ஏதும் நிறைவேண்டே. அவள் என்ன செய்யுது அவங்களுடைய துயரங்களை நாம் எந்ததில்லை. காலை 4 மணிக்கு எடுத்து இதன் போது காலையில 6 மணிக்கு எல்லாம் என்ன செய்ய சூரியன் ஒளி போயிடுவது, இதெல்லாம் நாம இருக்கிற இருக்கிறத அது மேல கொண்டு போயிடும். அப்ப மேல கொண்டு போறோம்னா அதே இருக்கிற சூரிய மண்டலத்துக்கு கொண்டு போயிடும். நாங்க தனிக்கிறோம் நீ ஞானம் எடுக்கணும்னு சூரிய மண்டலத்துக்கு போயிடுறா, அங்க போயிடுறான் நீங்க. சிவன் இருண்ட உலகத்துல இருக்கிறான், அதனால அவன் அங்க போய் பாடணும். இந்த சிவன் இருண்ட உலகம் இந்த சிவன் சாஸ்திரி என்ன நரகாசுரனை கொண்டனான், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுலையும் இருந்து பகமை உணர்வு வந்தாலும் அவங்க வீட்டுல பதார்த்தத்தை விட்டு உடம்பு நல்லா இருக்கணும், மலர் போல் மனம் கொடுத்து இந்த ஒற்றுமை ஏற்படுத்த நல்லது. யாசிகமா இல்ல. அதே மாதிரி சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய விடிய வீட்டு அப்படிங்கிறாங்க, இதே மாதிரி ராத்திரி இப்ப இருந்தாலும் சிவன் ராத்திரி மகாசிவன் ராத்திரி வந்து சிவன் கோயிலுக்கு விடிய விடிய முழுச்சிட்டு இருக்கோம், தாயக்கட்டை போட்டு விளாடும். இதுல நாகேஸ்வரன் முழுச்சிட்டு இருக்காது தாயத்தை வச்சு போகலாம், இதுல போட்டு நாகேஸ்வரன் நீகேஸ்வரன் இங்கே பண்ணுங்க, இதெல்லாம் நாகத்தை செலுத்துக்கணுமே தவிர சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய விடிய விழித்திருக்கணும். அப்படி என்ன விடிய விடிய சும்மா விழிச்சிருக்கிறது, நான் மகிழ்ச்சியா சத்தியம் நான் தரணும், நான் யாரிடமெல்லாம் பழகணும், அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் வளர்ந்துருக்கணும், நான் பார்ப்பது குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன தீமைகளை நமக்குள்ள இந்த பகமை எண்ணங்கள் வராதபடி விழிச்சிருக்கணும். நம்ம உடனே பகமையான எண்ணங்கள் தோற்று எனக்கு பிடிச்சிருந்தான் அவனுக்கு இப்படி உருப்படியாது அவன் உருப்படுவானா அவன் குடும்பம் கெட்டு போகணும்னு நம்ம சொல்லணும். அந்த உணர்வு நமக்கு புகாதபடி அந்த தீமை விலைக்கு அனைத்து சாப்பாடு கொடுக்க அது பண்ணும், அதனால அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த பகமை உணர்வு இடையிலேயே நான் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த துரு நட்சத்திரத்துல இருந்து 4 மணிக்குள்ளதை எண்ணிச்சு வந்த ஒரு பாடு எல்லாரும் வீட்டுல எண்ணிச்சு நீங்க எத்தனை பகமை ஆச்சுல அவங்க உணவுல மகிழ்ச்சி அச்சத்தை நீங்க சொல்லு நீங்க நல்லா இருக்கும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வருவது நான் அவங்களுக்கு இந்த பகமை உடனே மறந்தேன். ஏனென்றால் மனிதனுக்குள் விளைவிட்டு அந்த நெருப்பு உணர்வுகள் அவங்க எண்ணும் போது இதை சூரியன் எடுத்து வச்சிருக்கு. அப்ப நமக்குள்ள அனுபவித்தா நம்ம சும்மா இருந்தாலும் போறோம், அந்த உணர்ச்சி தோன்றி உயிர் எண்ணிச்சு திருமொழிக்கணும் உயிர் எண்ணிச்சு அதை எடுத்து நமக்குள் அதை உணரும் நுகரச்சு உயிரிழப்பட்டவன அந்த எண்ணம் அவன் சும்மா உடறதா தன் அறியாத வந்தாச்சுன்னா அந்த அணு நமக்குள் எடுக்கிறோம். இது எடுத்த உடனே நினைச்சு நம்ம உடல் உறுப்புகளை கெடுக்கும், நாம நினைக்கிறோம் அவன் உழுகலான்னு இது இந்த உணர்வு நினைச்சு நீ இரு நாம் பாரு நல்ல குணங்களை இங்க கொள்ளும். இது மாற்றம் தான் சிவந்தாச்சு நினைக்கிறான். 12 மாதங்கள் அது மாதத்தோடு சிறந்த அகழ்ந்த எங்கனா சதித்து மத மாதத்தில் ஒரு சிவன் நான் பிறந்த நான் அழைக்கிறேன். வேலி வச்சு பாலத்தை போச்சு யாரும் அதே மாதிரி எல்லா புக்கு நமக்கும் தெளிவாக